உம்முடைய நாமத்தை சபையிலே நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நாமம், பரிசுத்தமுள்ள அந்த நாமத்தை சபையிலே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே, பரிசுத்தர் 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 என்று சொல்லி தூதர்கள் உங்களை பரிசுத்தர் என்று புலம்புகிற அந்த தருணத்தில் நாங்களும் இணைந்து கொள்ளுகிறோம் அப்பா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, கரங்களை தட்டி எல்லோரும் உற்சாகமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர், உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. உங்களை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சபையிலே உயர்த்துகிற ஆண்டவரே, வல்லமை உள்ள நாமம், மகத்துவம் உள்ள நாமம், மாறாத நாமம் ஆண்டவரே, சபையில் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரீனா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உகாரங்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறபடியால் அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவரின் நிறைவும் கனி நிறைந்த வாழ்வும் என்று ஒரு சில செய்திகளை நான் சபையிலே பிரசங்கம் பண்ணி வந்ததை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், கவனத்தில் வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் அறிவேன். அதை நான் தொடர்ந்து ஒரு சில காரியங்களை கவனிக்க நான் விரும்புகிறேன். இதுக்கிடையில் இன்னும் ரெண்டு செய்திகள் இருக்கிறது, அதை அப்படியே வைத்துவிட்டு நான் நேரடியாக ஆவிக்குரிய கனிக்குள்ளே கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ரோமர் 5:5 நாம் வாசிப்போம். ரோமர் 5:5 நாம் வாசித்து செய்திக்குள்ளே நான் தொடர்ந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நான் பேசிய செய்திகளை கொஞ்சம் இதோடு இணைத்துக் கொள்ளுங்கள், பாருங்கள். தேவ ஆவியின் நிறைவு கனி நிறைந்த வாழ்வாக மாறும். இல்லாவிட்டால் முடியாது. கனி நம்முடைய பலத்திலே நாம் கொடுக்க முடியாது. பழைய ஏற்பாட்டிலே ஜீவ நதியோரம், அல்லாவிட்டால் நதியோரத்தில் நாட்டப்பட்ட மரங்களை குறித்து பேசப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே அவரில் நிலைத்திருந்து கனி கொடுங்கள் என்று சொல்லி பேசப்படுகிறது. பிதா சுதன் பரிசுத்த ஆவி 3:1 என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, இங்கே ஒரு ஆச்சரியமான வசனம் என்னவெனில், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. கடந்த செய்திகளை நான் பேசுகிற பொழுது உங்களிடத்தில் கேட்டேன், நாம் எதில் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லி நான் ஒரு கேள்வியை வைத்தேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயம் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் தேவாவினால் நிரப்பப்பட்டிருந்தால் தேவ அன்பினால் நிறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதில் மாற்றம் கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கிற பொழுது தேவன் எனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேளுங்கள், இல்லாவிட்டால் இதில் பிரயோசனம் கிடையாது. செய்தி வாரந்தோறும் கேட்கிறது போல நாம் கேட்கிறதுல எங்களுக்கு பிரயோசனம் கிடையாது. ஒரு செய்தியை கேட்க வேண்டும் ஞாயிறு ஆராதனையில் என்ற நினைவுகளில் செய்தியை கேட்காதீங்க. எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும், என் வாழ்வில் எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இன்னைக்கு காலமே பேசின ஒரு செய்தி, எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் என்ற தலைப்பிலே நான் பேசினேன். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள்ல தேவனுக்கு அநேக ஏமாற்றங்கள் உருவாகுகிறது. அழைப்புகள் தொடர முடியவில்லை, கனி நிறைந்த வாழ்வு தொடர முடியவில்லை, தேவனோடு இருக்கிற ஐக்கிய வாழ்வு தொடர முடியவில்லை. எல்லாவற்றிலையும் தேவனுக்கு ஏமாற்றம். மனுஷர்களால் ஏமாற்றப்படுகிற பொழுது தாங்க முடியாத நம்முடைய இந்த வாழ்விலே நாம் தேவனை ஏமாற்றுகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது ஒரு வேறு செய்தி, இதோடு இணைந்த செய்தி தான். இருக்கட்டும், பார்க்கலாம். பிரியமானவர்களே, மேலும் நமக்கு அருளப்பட்ட ஆவியானவர், ஆவியின் கனி, ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், ஆவியின் அன்பினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் ஆராய வேண்டும். பிரியமானவர்களே, வாழ்க்கை ஏதோ போகிறது என்று சொல்லி வாழாதிருங்க. கிறிஸ்தவத்தின் அடித்தளம் அன்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வாழ்வின் கிறிஸ்தவ வாழ்வின் பொருள் அன்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் ஒரு இடத்துல வார்த்தை இருக்கிறது, முடிந்தால் பின்னுக்கு பார்க்கிறேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்பின் பல வட்டங்கள் இருக்கிறது. ஒன்று, தேவனை நாம் நேசிக்கிற விதம். ஏழு சபைகளிலே தேவன் எழுதுகிற பொழுது, நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்று சொல்லி அதற்கு மேலே நாம் செய்த காரியங்களை குறித்து எழுதப்படுகிறது. நன்றாய் ஓடினீர்கள், நல்லாய் ஊழியம் செய்தீர்கள், பிரயாசப்பட்டீர்கள். அது தேவனை நாம் நேசிக்கிற ஒரு அன்பு. மனுஷிக பூர்வமான அன்பு பலவிதம் இருக்கிறது. ஒரு கணவன் மனைவியிடத்திலே அன்பு கூறுவதற்கும், ஒரு மனைவி தன் கணவனிடத்திலே அன்பு கூறுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது ஒரு புரட்சியத்துமானது. தாய் பிள்ளைகளிடத்திலையும், பிள்ளைகள் தாய் தகப்பிடத்திலே அன்பு கூறு அன்பு, அது ஒரு வித்தியாசமானது. நல்ல நண்பர்கள், இணை புரியாத நண்பர்கள் இணைந்து இசைந்து அவர்களும் ஒரு அன்பில் வளருகிறது. அந்த அன்பு வித்தியாசமானது. அதை குறித்து வேதம் போதிக்கப்பட்டிருக்கிறது, வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக சகோதர அன்பை குறித்து வேதம் நமக்கு அநேகம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, தேவனில் நாம் அன்பு கூறுவதற்கு அடுத்ததாக சகோதர அன்பை குறித்து நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த செய்தியை உணர்வோடும் விருப்பத்தோடும் கர்த்தரின் வாழ்வில் ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டால், உங்களுக்கு இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த செய்தியை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிற பொழுதும், இந்த கனி நிறைந்த வாழ்வு என்கிற செய்தி, பெரியொரு செய்தி பேச 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 வந்து கொண்டு இருக்கிறது. ஆயத்தப்படுத்துகிற அளவுக்கு செய்தியை கொடுத்து முடிக்க முடியவில்லை. ஆனாலும் இதற்கு முன்பதாக நான் நினைக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் நான் பேச வேண்டியதை நிப்பாட்டி விட்டு தான் இந்த செய்திக்குள்ளே நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். ஏனெனில் இந்த செய்தியை முடிவுக்குள்ளே கொண்டு போக முடியாதபடியினால், பிரியமானவர்களே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறபடியினால், ஹல்லேலூயா, தேவ ஆவியினாலே ஒரு காரியம் நமக்குள்ளே நடந்திருக்கிறது. தெய்வீக அன்பு ஊட்டப்பட்டிருக்கிறது, நிறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கேள்வி என்னவெனில், அந்த அன்பு நமக்குள்ள இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகையினால ஆவியின் நிறைவு கனி நிறைந்த வாழ்வு, ஆவியின் நிறைவு கனி நிறைந்த வாழ்வு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர அன்பிலே உங்கள் மத்தியிலே குறைவுகள் இருக்கிறது என்பதை கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு எச்சரிக்கை நான் விரும்புகிறேன். காலம் போகிறது என்று சொல்லி வாழ்க்கையை ஓட்டாதிருங்க. எங்கேயோ ஒரு இடத்திலே நாம் நிற்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்திலே நாம் நின்றுதான் ஆக வேண்டும். கர்த்தர் நம்மளை நிறுத்தித்தான் ஆவார். கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை ஆராய்வது நமக்கு நல்லது, மற்றவர்களுக்கு அல்ல. இன்னைக்கு பேசிய செய்தி காலையிலே, நானும் தேவனும், எனக்கும் தேவனுக்கும் என்ன நடக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் மற்றவர்களை பார்த்து பார்த்து பார்த்தே வளருகிறார்கள். அதை காட்டி, இதை காட்டி, அவர்களை காட்டி, இவர்களை நான் சொல்லுகிறேன், நிறுத்துங்கள். இந்த வழிமுறைகளை நிறுத்துங்கள். ஆண்டவருக்கு என் வாழ்வில் எவ்வளவு விருப்பம் இருக்கிறது. இன்னைக்கு மனுஷர்களுக்கு பிடித்த வாழ்க்கை வாழுகிறோம். ஆனால் தேவன் ஏமாந்து போகிறார் என் வாழ்விலே. என் வாழ்விலே பல ஏமாற்றங்களை ஆண்டவருக்கு, உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைக்கிற பொழுது சந்தோஷம் அவருக்கு. என் ஜனங்கள் வழிவிடு, என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்வதற்கு வழிவிடு, மனாந்திரத்தில் அவர்கள் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்ன அதே ஆண்டவர் கொஞ்ச நாள் கழித்து என்ன தெரியுமா சொன்னார், என் ஜனத்தை நான் அழிக்க போகிறேன், மனங்கா கழுத்துள்ள என் ஜனங்கள், இவங்களை குறித்து எனக்கு விசனமாக இருக்குது, நான் அழிக்க போகிறேன் என்று அதே ஆண்டவர் கதறுகிறார். பிரியமானவர்களே, என்னை அழைத்த பொழுது தேவனுடைய சந்தோஷம் என்ன, என்னை தெரிந்து கொண்ட பொழுது தேவன் என்னை குறித்து என்ன நினைத்தார், என் சபையிலே நாட்டுகிற பொழுது தேவன் எவ்வளவு மகிழ்ந்தார். இன்றைக்கு என் வாழ்வை குறித்து தேவன் மகிழ முடிகிறதா, எனக்குள்ள ஊட்டப்பட்டிருக்கிற அன்பு எவ்வளவுத்திற்கு பிரயோசனமாக இருக்கிறது. எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு வந்து சொல்லட்டேன், நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம். அதனாலே எங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரைக்கும் அன்பு நிறைந்தவர்களாய், எல்லோரையும் ஒரே வண்ணத்தில் நேசித்தவர்களாய், எல்லோரையும் அழைத்துக் கொண்டவர்களாக, ஒரு பெரிய மனிதர்களாக நாம் எங்களை வைத்து இங்கே பேசவில்லை. இதில் கவனிக்க வேண்டியது என்னவெனில், நேற்று நான் அப்படி இருந்தபடியினால் இன்றைக்கு நான் அப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்ல. இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறபடியினால் நாளைக்கும் இது பின்தொடர வேண்டும் என்பது அல்ல. பிரியமானவர்களே, நீ தேவனால் நிறைக்கப்பட்டிருந்தாய், நீ தேவ ஆவியினால் நிறைக்கப்பட்டிருந்தாய், நீ தேவருடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிற ஆவியை பெற்றிருந்தாய், தேவனால் நமக்குள்ளே ஊட்டப்பட்டிருக்கிற அன்பு அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். இல்லையெனில் நம்முடைய வாழ்வு ஒரு வாழ்வை போல கடந்து செல்லும், ஒரு புல்லை போல கடந்து செல்லும், ஒரு காட்டை போல கடந்து செல்லும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது அநேகர் நினைப்பது என்னவெனில், எல்லாம் நன்றாக இருக்கும். கிறிஸ்தவர்களுக்குள்ளே தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னவெனில், நாம் நினைப்பது என்ன தெரியுமா, எல்லாம் நன்றாக இருக்கும், எல்லாம் சரியாக இருக்கும். தேவனோடு யாரும் சண்டை பிடித்தது கிடையாது. யாராவது சண்டை பிடித்திருக்கிறீர்களா? உலகத்தார் சண்டை பிடிப்பார்கள், கண் இருக்குதா காது இருக்குதா என்று சொல்லி கேட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் ஒருபோதும் தேவனோடு சண்டை பிடிப்பதல்ல, தேவனை நேசிக்காமல் நாம் விட்டது அல்ல, தேவனில் அன்பு கூறாமல் நாம் விட்டது அல்ல. பிரியமானவர்களே, நான் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பை குறித்து பேசவில்லை. நீங்கள் என்னை விட நன்றாக தேவனை நேசிக்கிறவர்கள், என்னை விட தேவனுக்கு என்று சொல்லி பிரயாசப்படுகிற நீங்கள் நல்லது. ஆனால் அதே தேவன் நம்மிடத்திலே கேட்கிற சில கேள்விகளும் அதற்கு பதில் இல்லையே நம்மிடத்தில், அதற்கு பதில் இல்லை நம்மிடத்தில். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியிலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறபடினா, பிரியமானவர்களே, எங்கள் இருதயத்தில் எது ஊற்றப்பட்டிருக்கிறது, எது நிறைக்கப்பட்டிருக்கிறது? முதல் கேள்வியை நான் கேட்கிறேன், நாம் எதில் நிலைத்திருக்கிறோம்? ஜீவ நீரு தண்டையிலையா, இயேசுவிலையா? எதனால் நம்முடைய இருதயம் நிறைக்கப்பட்டிருக்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே ரெண்டு விதமான முக்கிய தேவ மனிதர்களை வைத்து உங்களோடு பேசினேன். ஒன்று யோசேப்பு, ரெண்டாவது ஆபிரகாம் லோத்து. ரெண்டு பேருடைய வாழ்க்கையை உங்கள் முன்பாக வைத்து நான் கொஞ்சம் பேசி கடந்து சென்றேன். அதை கொஞ்சம் உங்களோடு பேசி நான் தொடர விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அவர்கள் தேவ மனிதர்கள் என்பதை நிரூபித்து காட்டினார்கள். பெரிய மனிதர்கள், பெரிய ஊழியர்களப்பா, தேவனால் அழைக்கப்பட்ட பெரிய ஜாமவான்கள் அவர்கள். தாங்கள் தேவனால் நிரப்பப்பட்டு, உங்களுக்கு தெரியுமா, யோசேப்பை குறித்து சொல்லுகிற பொழுது யோசேப்பு செய்த எல்லா காரியங்களிலையும் கர்த்தர் அவனோடு இருந்தார். தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்ட இப்படி ஒரு மனுஷன் கிடையாது என்று சொல்லத்தக்கிற அளவுக்கு அந்த ஆவி நிறைந்திருந்தது. இன்றைக்கு நமக்குள்ளே தேவ ஆவி நிறைந்திருக்கிறது என்று நீ சொல்லுகிறாய். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியினாலே நாங்கள் நிறைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம், நல்லது. ஆனால் நான் உட்பட சகோதர சிநேகத்தில் நமக்கு குறைவு இருக்கிறது, சகோதர அன்பில் நமக்கு குறைவு இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பவும் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்திகளை யாரும் தவறாக எடுக்கிறதுக்கோ, தவறாக உங்கள் இல்லத்தில் விதைப்பதற்கோ கர்த்தருடைய ஆவியானவர் இடம் கொடுக்காதிருப்பாராக. இது உனக்கு என்பதை நீ மறந்து விடாதிருப்பாயாக. பிரியமானவர்களே, இந்த செய்திகளை ஆரம்பித்து இந்த செய்திகளை ஆயத்தப்படுத்தி பிரசங்கம் பண்ணுகிற பொழுது நமக்கு சில யுத்தங்கள் இருக்கிறது. எங்களை குறித்து பேசுகிற, மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது, என்னை குறித்து பேசுகிறேன், சில யுத்தங்கள். இந்த பிரசங்கத்தை பண்ண வேண்டும் என்று சொன்னால் என் இருதயம் எனக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஒரு பிரசங்கத்தை பலிபடத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்பதாக நாம் பலியாக மாறியாக வேண்டும். இல்லாவிட்டால் அது ஒரு சில வார்த்தைகளாக மாறிவிடும், அடுத்த விதத்தில் பிரயோசனமே கிடையாது. பிரியமானவர்களே, நாம் 20 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த மனுஷன் அல்ல, 20 வருஷத்துக்கு பிற்பாடு இருக்கிற மனுஷன். நம் வாழ்விலே மாற்றங்கள் என்பது தேவ ஆவியினாலே கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நான் என்ன சொல்ல வருகிறேன், அந்த பெரிய மனிதர்களுக்குள்ளேயும் சகோதரர்கள் சிநேகங்கள் உடைக்கப்பட்டு சிதறப்பட்டு இருந்தாலும் அவர்கள் தாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே தன் சீஷர்கள் எப்பொழுதும் இயேசுவோடு சீஷர்கள் நல்லா எல்லாமே சரியாக இருந்தது சொல்லவில்லை. ஆனால் தான் தேவகுமாரன், தேவ மகன், மனுஷகுமாரன் என்பதை நிரூபித்தார். அவர் பிரசங்கித்த பிரசங்கங்கள் எல்லாவற்றையும் அவர் வாழ்விலே அவர் காண்பித்தார். பிரியமானவர்களே, தேவராட்சியம் உன் பேச்சில் அல்ல. இன்னும் ஒரு செய்தி ஒன்று என் உள்ளத்தில் இருக்கிறது. யாராகிலும் உங்களை வஞ்சித்து விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லி ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு இடத்துல இருந்த பொழுது அந்த செய்திக்குள்ளே போவமாண்டு கூட என் இருதயம் பாய்ந்தது. ஆனால் அதற்கு நேரத்தையும் காலத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை இன்னும் ஒருவர் வஞ்சித்து விடாதபடிக்கு என்னை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எனக்குள்ள இருக்கிறவர்களை மற்றவரிடத்தில் விதைத்து விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மாம்ச காரியங்கள், ஆவிக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், தேவராட்சியத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஒருவன் எனக்குள்ளே விதைத்து என்னை வஞ்சித்து விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. இன்னும் ஒரு வசனம் அதில் இருக்கிறது. உங்கள் வெளிச்சம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, உங்களுடைய பிரகாசம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். யோபான் ஸ்தானனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்கு, எரிந்து பிரகாசி. இன்றைக்கு பிரகாசங்கள் மங்குகிறது, பிரகாசங்கள் குறைந்து போகிறது நம் வாழ்விலே. ஏன்? நாம் அணைந்து போகக்கூடிய அளவுக்கு காரியங்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறது. அது அல்ல என் செய்தி, தொடர விரும்புகிறேன். பிரியமானவர்களே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நமக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது. ரெண்டு மனிதர்கள் பரிவேற்பாட்டில் நின்று சொன்னாங்க, யாருப்பா நாங்க? யோசிப்புடைய சம்பவத்தை நான் உங்கள் மத்தியிலே பாட்டு கடந்துச்சினேன். சகல சொந்த சகோதரர்கள் எல்லாரும் அவனை விட்டு, அவனை தூக்கி போட்டு, அவனை ஜெயிலுக்கு அனுப்பி எல்லாம் செய்த பொழுதும் அவன் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் அவனுக்கு வந்த பொழுது அவன் பழிக்கு பழி வாங்காமல் அணைத்துக் கொண்டான் என்பதே சத்தியமாகும். யோபு, ஆபிரகாம் இருவரும் நான் என்ன சொல்ல வருகிறேன் பிரியமானவர்களே, உராய்வுகள் இல்லாத உறவுகள் கிடையாது, முடியவே முடியாது. ஆனால் அவைகளை சரிப்படுத்த முடியும். தேவ ஆவியிலே அவைகளை சரிப்படுத்த முடியும். தேவ ஆவியை பெற்றவர்களால் நாம் சரிப்படுத்த முடியும். தேவ ஆவியிலே நிறைந்திருக்கிறவர்களால் அதை சரிப்படுத்த முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்டிலே அலட்டி தள்ளியது போல அவரு அது அங்கு என்ற காலத்தை விட்டு உன்னை தேவ சமூகத்திலே அமர்த்துவாயாக. அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் அங்க, இவர் இங்க. பிரியமானவர்களே, நான் தேவனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும் அல்லவா? நான் தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் ஐயா. ஐயா, தேவ சமூகத்தை ரசித்து ருசித்து ஆராதிக்கிற எனக்குள்ளே தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன்னை ஆராய்ந்து முதல்ல சரிப்படுத்த மாட்டியா? திரும்பவும் சொல்லுகிறேன், வார்த்தைகளை தள்ளி விடாதிருங்கள், வார்த்தைகளை அசட்டை பண்ணி விடாதிருங்கள், ஏதோ எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லியும் நினைத்து விடாதிருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லோரும் இந்த வசனத்துக்குள்ளே தான் நிற்க வேண்டும் என்பதை மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நமக்குள்ளே ஊட்டப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே ஊட்டியிருக்கிற அந்த அன்பு வெளியரங்கமாக வேண்டும். வெளியரங்கமாக நீங்கள் ஆராதிச்சீங்க, அருமையாக இருந்தது. தேவனை தேடுவது நீங்கள் நல்லாய் தொடர்ந்து தேடுங்கள். ஆனால் அதே வண்ணமாய் சகோதரர்கள் மத்தியிலே உங்கள் அன்புகளை பெருக்குங்கள், பெருக செய்யுங்கள். இப்பொழுது நாம் கலாத்தியருக்குள்ளே சென்று ஆவிக்குரிய கனிகளை அதை நாம் பார்த்து தொடர்வது நல்லது என்று நம்புகிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம், ஹல்லேலூயா, 5வது அதிகாரம் 22 வாசிங்க சிஸ்டர், முடியும் வரையும் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பல தடவை பைபிள் வாசிச்சிருக்கிறோம். இந்த ஆவியின் கனியோடு அந்த ரெண்டு வார்த்தையோடு நின்றதுதான் நம்முடைய வாழ்வின் வெற்றியே ஒழிய, அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டு இல்லாவிட்டால் மூன்று வார்த்தைகள் தான் எங்கள் வாழ்வின் ஒரு பெரிய திறப்பு என்பதை நாம் மறந்து விட்டோம். எல்லாரும் வந்து ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் சமாளம் முடித்து விடுவார்கள். ஆனால் பின்னுக்கு இருக்கிற இந்த ரெண்டு வார்த்தைகள் யாருக்கும் தெரிவதில்லை, யாரும் படித்ததில்லையா, அது குறித்து சிந்தித்ததில்லையா. எனக்கும் இந்த முறை இப்படி வாசிக்கிற பொழுதுதான் இதனுடைய வெளிச்சம் நமக்கும் கிடைச்சது என்று கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள் தொடர்ந்து. ஹல்லேலூயா.
ஆவியின் கனியோ அன்பு,
அன்பு
சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம்
ஒன்றுமில்லை.
கிறிஸ்துவின் உடையவர்கள்,
கிறிஸ்துவின் உடையவர்கள்
தங்கள் மாம்சத்தையும்,
தங்கள் மாம்சத்தையும்
அதின் ஆசை இச்சைகளையும்,
இச்சைகளையும்
சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்,
அறைந்திருக்கிறார்கள். இல்லைங்க, கிறிஸ்துவனுடையவர்கள். நீ யாருடையவன்? ஆவியின் கனி, ஆவியின் கனி, ஆவியின் கனி என்று வாசித்து பாடமாக்கி வைத்திருக்கிறோம். நல்லது என்னும் பாடமாக்குங்கள், தப்பே கிடையாது. ஆனால் கிறிஸ்துவனுடையவன், நீ தேவனுடையவன், நான் தேவனுடையவள், ஆகையினாலே நான் மாம்சத்துக்குரியவர்கள் என்ன செய்திருக்கேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்க அமைந்து வைத்திருக்கிறேன். கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சை ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாதவைகள் ஆவியின் கனி, ஆவியின் கனி உள்ளவர்கள், ஆவியின் கனி ஆவியினால் நிறைக்கப்பட்டு ஆவியிலே வாழுகிறவர்கள், ஆவியின் கனியில நிறைந்திருக்கிறவர்களுக்குள்ள இருக்க வேண்டியது என்னவெனில், நம்முடைய மாம்சம் கிறிஸ்துவோடு சிலுவையில என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும், அறையப்பட்டிருக்க வேண்டும். நானும் சரி நீயும் சரி அப்பா, இந்த வசனத்தை தாண்டவே முடியாது, தாண்டவே முடியாது, தாண்டவே முடியாது. வசனங்களை இன்றைக்கு வளைத்து 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 கிரேம பிள்ளைகளுக்கு அது பழகி போய்விட்டது. வசனங்களை வளைத்து 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 நாங்கள் பழகி போய்விட்டோம், கற்றுக்கொண்டு விட்டோம் தவறான வழிமுறைகள். கிறிஸ்துவனுடையவர்கள், நீ யாருடையவன், நீ யாருடையவள், நீ யாருடையவன், நான் யாருடையவள். கிறிஸ்துவனுடையவர்கள் எங்கள் ஆசை, எங்கள் விருப்பங்கள், எங்கள் நோக்கங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைய கொடுத்து விட்டோமே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவியின் கனியை மாத்திரம் நம் வாழ்வில் வாசித்து 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 சிந்தித்து 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 பேசி 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 அவளத்தோடு விட்டு விடுகிறோம். மிச்சம் எங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும்
கடவுள். வாசிங்க.
நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும்.
நாம் எதனால் பிழைத்திருக்கிறோம், நாம் எதனால் பிழைத்திருக்கிறோம்? இன்னைக்கு உங்கள் எல்லோருக்கும் யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள், நான் ஆவியினால் நிறைந்திருக்கிறேன், ஆவியினால் நிறைந்திருக்கிறேப்பா, நான் ஆவியினால் நிறைந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, தேவாவியான எனக்குள்ளே இருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, தேவன் கொடுத்திருக்கிறன்னு சொல்லுகிறார், தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் ஆவியாய் இருக்கிறார், அவர் வாசமாயிருக்க. நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும், ஆவிக்கேற்றபடி நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும், ஆவிக்குரியபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நாம் இத்தனை வருஷம் இந்த சபையில் இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், கடிந்து கொண்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், சித்தித்திருக்கிறோம். நாம் இன்றைக்கு இந்த சமூகத்தில் யாரோடையாவது உங்களோடு கதைக்காமல் பேசாமல் கோபமாக இருந்தால் தயவு செய்து ஆராதனை முடிந்த பொழுது வாங்க என்னிடத்தில். நாங்கள் ஒன்றும் விளையாட விரும்பவில்லை. இது கர்த்தருடைய வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலே தேவ மனிதர்களுக்கு கொடுக்கப்படாத சலாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது விளையாட்டு கிடையாது. இதோ நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்திலே நடக்கிறவர்களை பார்க்கிற பொழுது நாளை நான் நம்முடைய கரத்தில் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. சடுதியில் நாம் மறித்து விட்டால் என்ன நடக்கும்? பிரியமானவர்களே, சடுதியில் நாம் செத்தால் என்ன நடக்கும்? நாம் ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும், ஆவிக்குரியவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், ஆவிக்குரியவர்களாய் தேவனோடு நாம் உறவாட வேண்டும். ஆவிக்குரியவர்களாகி நம்முடைய வாழ்விலே ஆவிக்குரிய கனிகள் இல்லாமல் இருக்கிறது நல்லதல்லவே, நல்லதல்லவே பிரியமானவர்களே, நல்லதல்லவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆவிக்குரிய கனிகள் நம் வாழ்விலே எவ்வளவுத்துக்கு நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லி உங்களால் கணக்கு போட முடியுமா? கொஞ்சம் சொல்லி காட்ட முடியுமா? பிரதே, இவ்வளவுத்துக்கு நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேன், என் வாழ்வு இப்படி இருக்கிறது, என் வாழ்வை குறித்து திருப்தி எனக்கு இருக்கிறது, என் வாழ்விலே நான் கர்த்தரோடு இணைந்து கொள்வதற்கு ஆவிக்குரிய விதத்திலே ஆவிக்குரிய மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். தேவனோடு நான் இப்படி இணைந்து கொண்டு இருக்கிறேன் என்று தைரியமாக நம்மளால் அடித்து சொல்ல முடிகிறதா? பெரியமானவர்களே, எங்களை நாம் ஏமாற்றிக் கொள்ளாதிருப்போமாக. திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த செய்தியிலே உனக்கு எது நல்லது என்பதை புரிந்துகொள். இந்த செய்தியிலே உனக்கு எது பிரயோசனம் என்பதை கண்டுகொள். அதை எடுத்துக்கொள், அதை வித்தியாசப்படுத்திக் கொள்ளும் வாழ்விலே. எனக்கு தெரியாத வார்த்தையன்னு சொல்லி தூக்கி போட்டியோ, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இன்னைக்கு அநேக வசனம் தெரிந்தவர்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? எனக்கு தெரியாததா, என்ன இதுக்கு சொல்றது, எனக்கு தெரியாததா? அதனாலதான் அநேகர் வசனம் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது அசட்டை பண்ணுவார்கள். எனக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? வேதத்தில் எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா பிரயோசனம் இல்லையே, உன் வாழ்வில் அது இல்லையே, உன் வாழ்வில் அதை அபியாசப்படுத்த முடியவில்லையே, அதன் வாழ்வில் சுதந்திரிக்க முடியவில்லையே, எங்களால் உன் வாழ்வில் அதை காண முடியவில்லையே, உன்னை குறித்து அதை குறித்து சாட்சி கொடுக்க முடியவில்லையே. வாசித்து என்னப்பா, பார்த்து என்ன செய்வது? ஒரு பிரயோசனம் நமக்கு இல்லை. பிரயோசனம் நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடப்போம். மாம்சத்துக்குரியபடி அல்ல, மனிதர்களுக்குரியபடி அல்ல, தேவனுக்குரியபடி. அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர், சீக்கிரமாக கடந்து செல்லலாம்.
வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம்.
வீண் புகழ்ச்சியை விரும்பாதிருங்கள். எவ்வளவுக்கு நமக்கு சேர்மன் சொல்லி எனக்கு தெரியல, ஆனா வசனத்தில் இருக்கிறபடினால நான் பேசுறேன். வீண் புகழ்ச்சியான காரியங்கள், ஒரு மனுஷன், தேவன் ஒரு மனுஷனை புகழ்ச்சிக்குள்ளாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அது யாரும் தடுக்க முடியாது. அது நடக்க, அது நடக்குவா, அது நானாயிருக்கட்டும் நீராயிருக்கட்டும், அது நடக்கு. கர்த்தர் நடத்துவா, ஒரு நேரம் வைத்திருப்பா, பாராண்டவர் தூக்கிப்பட்டு ஆண்டவர் கர்த்தராஜி நடத்தப்படுவார். அது இருக்கட்டும். வீண் புகழ்ச்சியை விரும்பாதிருங்க. விளங்குறதா? சாட்சி வேற, புகழ்ச்சி வேற. விளங்குறதா? சில வேளைகள்ல சிலர் புகழுகிற பொழுது உண்மையிலேயே இருதயம் குளிரும் பாருங்க, உண்மையிலேயே இருதயம் குளிரும் பாருங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? குளிர வைக்கிறதுக்கு பதிலாக காயப்பட்ட இருதயங்கள் தான் நம்மிடத்தில் கூட இருக்கிறது. அதனாலே குளிர்வை விட காயங்கள் தான் அதிகம் அல்லவா? ஆகையினால இதெல்லாம் பெரிசாக நாம பார்ப்பதில்லை. அதே போல நம் வாழ்வில் நாம் அதை கற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொல்லி கத்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். எது அடிக்கடி குளிர பண்ணி போட்டு அடிக்கடி காயப்படுத்துவதெல்லாம் இதெல்லாம் நார்மலான காரியமாக மாறிவிட்டது. இதில் நாங்களும் கற்றுக்கொண்டோம். இது நீண்ட காலங்களுக்கு நிற்காததுண்டு, நீண்ட காலங்களுக்கு நம்மளோடு வராததுண்டு. சடுதியிலே இது நிறுத்தப்பட்டுவிடும், சடுதியிலே இவைகள் தூசியை போல போய்விடும். ஆனா வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபப்படுத்தாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருங்க. ஆனால் நமக்கு தெரிந்தது இந்த ஆவிக்குரிய கனிகள் மாத்திரம்தான். இதுக்கு பின்பாடு மூன்று வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் நமக்கு முக்கியம் என்பதை நாம் மறந்து விட்டோமோ மறந்து விட்டோமோ எனக்கு தெரியவில்லை. வீணாக கோபப்படுத்துவது, கோபப்படுத்தாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருங்க. கடந்த நாட்களிலே ஒரு செய்தி கொண்டு ஒரு காரியத்தை கேட்டேன். பொறாமை என்பது பல விதத்தில், அதை விடுங்க. குரானிலே ஒரு பக்கத்திலே பக்கத்தில் எழுதியிருக்கிற ஒரு வாசகம் அல்லாவிட்டால் ஒரு வார்த்தை என்னவென்று, உன் பக்கத்து வீட்டுக்காரன் அல்லாவிட்டால் உனக்கு தெரிந்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற பொழுது அவனை வாழ்த்து என்று சொல்லி எழுதியிருக்கிறதா? ஒருவர் பேசுகிறார், செய்தியோடு சேர்த்து பேசுகிறார், அதன் காது கட்டி வாழ்த்துங்கள் என்று சொல்லி அதில் எழுதியிருக்கிறார். யார் ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அவனை வாழ்த்து. அதே நபர் என்ன வார்த்தை ஒன்றை குரானில் இருந்து எடுத்து பேசுகிறார், ஒரு மனிதனுக்கு போக வேண்டிய காற்றை உன் மதிலை உயர கட்டி அந்த காற்று அவனுக்கு போகாதபடிக்கு பண்ணிராத என்று சொல்லி எழுதுகிறார். எவ்வளவு தூரமான வார்த்தை தெரியுமா இது? எவ்வளவு ஆழமான வார்த்தை ஒன்று தெரியுமா இது? இவைகளை நான் அவர்கள் பேசிய பொழுது என் உள்ளத்தில் பதிந்தது என்னவெனில், காட்டுக்கூட ஒரு மனுஷனுக்கு போய் சேர வேண்டியது போய் சேர வேண்டும். அவ்வளவுக்கு நாம் நம்மளை எங்களை பின்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மதிலை உயர்த்தாத என்று சொல்லி சொல்லப்படுகிறது. புரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வருகிறேன் சொல்லி, மற்றவர்களுக்கு விரோதமாக எந்த ரீதியிலையும் எந்த கோணத்திலையும் பொறாமை கொள்ளாதிருங்கள். ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்குரிய மனிதர்களாய் நடந்து கொள்ளுங்கள், தேவ பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இப்ப நாம சொல்லலாம், பிரதர் நாங்கள் கோபமே, நாங்கள் பொறாமையே பட்டதில்லை. பிரியமானவர்களே, உன் வாழ்வை தேவனுடைய வார்த்தை என்னும் வெளிச்சத்திலே அலசினால் கண்டுபிடிக்க கூடாதவர்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். சத்தியம். ஏன் ஏசாயா தீர்க்கதரிசி எந்த வெளிச்சத்திலே தன்னுடைய பிள்ளைகளை கண்டுபிடித்தார்? ஏசாயா தீர்க்கதரிசி எதன் அடிப்படையிலே தான் ஒரு அசுத்த உடலுள்ள ஒரு மனுஷன் என்பதை கண்டுபிடித்தார்? ஒரு தீர்க்கதரிசி, அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், எந்த வெளிச்சத்தில்? பிரியமானவரே, நான் உனக்கு சொல்லவா, நீ இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும், நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், குறைவு அற்றது என்பதை மனதிலையும் வையாதே. குறைவு அற்றது என்பதை மனதிலையும் வைத்து விடாதே. இதை தூக்கி பிடித்து பார். ஆண்டவரே, நான் ஆவிக்குரியவனா? நான் ஆவிக்குரியவளா? நான் தேவனை உமக்கு பிரியமானவனா? ஆவிக்குரிய கனி நிறைந்த வாழ்வு வாழுகிறேனா என்பதை கொஞ்சம் சேர்தூக்கி பார்த்தால் அது நம் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, திரும்பவும் ஒன்று சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு முற்பதாக நாம் நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை எல்லாவற்றையும் நம்முடைய இருதயம் ஆவியினால் நிறைக்கப்படாது இருக்கிற பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியாது, வாழ முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்கள், உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்கள், தேவனுடைய சமூகத்தில் உங்களை வைத்து பாருங்கள். ஆகையினால நான் திரும்பவும் கடந்து செல்கிறேன். ஆவியின் கனி அன்பு. நான் சொன்னேன், கனிகளை குறித்து தனித்தனியே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் என்று சொல்லி முடியுமான அளவுக்கு சீக்கிரமாக ஒரு சில காரியங்களில் அன்பின் அடிப்படையிலே வேதம் நமக்கு சொல்லுகிற சில காரியங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனை நேசிப்பது என்பது இலகுவானதல்ல. இங்க இருக்கிற அவ்வளவு பேரையும் ஒரே தராசில் வைத்து நேசிப்பது என்பது என்னால முடியாத ஒரு காரியம். ஆனால் வேதம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். என்னை கேட்டால், பிரதர், நீங்கள் எல்லாரையும் ஒரே விதத்தில் நேசிக்கிறீர்களான்னு சொன்னா எனக்கு தெரியலப்பா. ஏனெனில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறார்கள், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறார்கள், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி என்னோட கதைக்கிறார்கள். சோ ஒரே விதத்தில் நேசிக்கிறேனா என்ன எனக்கு தெரியாது. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆவியின் கனி அன்பு. சோ இந்த அன்பு என்பது நம்முடைய வாழ்விலே அதிகரிக்க வேண்டியதுண்டு, நிறைவுபட வேண்டியதுண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். நம்ம நேற்று முந்த நாள் இருந்தது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு, கனி நிறைந்த வாழ்வு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினையாதிருங்கள். அதை அலட்சியம் பண்ணி நடந்து செல்லாதிருங்கள். மாறுவதற்கு முயற்சி எடுங்கள், மாற்றுவதற்கு முயற்சி எடுங்கள், சுபாவம் மாறுவதற்கு முயற்சி எடுங்கள். இல்லாவிட்டால் நமக்கு அது நல்லதல்ல, முடிவு நல்லதாக இருக்காது. என்னுடைய பார்வையும் என்னுடைய நோக்கமும் நல்லவாக இருக்கிறது. திரும்பவும் சொல்லுகிறேன், ஆண்டவர் நீண்ட நாட்களுக்கு அமைதியாக இருக்கிறவரே அல்ல, இருக்கவே மாட்டார், முடியாத காரியம். ஆண்டவர் எழும்புவார், ஆண்டவர் விசாரிப்பார், ஆண்டவர் உன்னை கேட்பார். அப்பொழுது புலம்புகிறது எந்த பெரிய யோசனையும் கிடையாது. அதை விட நீ ஆவிக்குரியவனாய் தேவனுக்கு முன்பாக நில்லு, ஆவிக்குரியவளாய் நில்லு, தேவ சமூகத்தில் நில்லு. பிரியமானவர்களே, ஆவியின் நிறைவு, கனி நிறைந்த வாழ்வு, கனிகள் என்னவெனில் அன்பு என்று சொல்லி அங்கே தொடங்குகிறது. அதிலே முன்னுக்கு என்னும் ஆவியின் கனியோ அன்பு என்று சொல்லி அங்கே தொடங்குகிறது. இப்ப ஒரு வசனத்தை நாம் வாசித்து சீக்கிரமாக கடந்து செல்லார். ஒன்று பேதுரு 1:22, 1 பேதுரு 1:22 வாசியுங்கள். ஹல்லேலூயா.
ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம்
உள்ளவர்களாகும்படி, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி
ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து.
பிரியமானவர்களே, இங்க நல்ல ஒரு வசனம், ஆகும்படிக்கு என்ன என்ன செய்ய வேண்டும்? ஆனவர்களை குறித்து பேசவில்லை, ஆகும்படிக்கு. ஆகியால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர் ஆகும்படி ஆவியிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள். நாங்களும் நீங்களும் ஒன்று என்ன கேட்கவா, நீங்கள் ஆவிக்குரியவர்களாக மாறிவிட்டீர்களா? எல்லாம் உங்களுக்கு தெரிந்தெல்லாம் முடிந்து விட்டதா? ஆவிக்குரிய வாழ்வின் உச்சக்கட்டத்தை நீ அடைந்து விட்டாயா? நீ ஆவிக்குரியவர்களாய் மாறும்படிக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படி, வசனத்திற்கு கீழ்ப்படிங்க, போதனைகளுக்கு விட்டு கொடுங்கப்பா, பிரசங்கங்களுக்கு ஒப்பு கொடுங்க, பிரசங்கங்களுக்கு விட்டு கொடுங்க, பிரசங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிற வாழ்க்கைக்குள்ளே நடந்து வாங்க. ஆகியா நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருங்கள். ஆவியின் கனி அன்பு. பழைய ஏற்பாட்டிலே தேவ மனிதர்கள் அவர்கள் சகோதர சிநேகத்திலே கவனம் உள்ளவர்களாக இருந்து அவர்கள் தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபித்தார்கள். இன்னைக்கு தேவனை நன்றாக பார்க்கிறோம், தேவனை நன்றாய் பாடுகிறோம், தேவன் நல்லவர் வல்லவர் சொல்லி பாடுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
எவ்வளவு தூரத்திற்கு தேவன் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கிறார் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். திரும்பவும் நான் சொல்றேன், ஆராதனையை தேவன் அங்கீகரிக்க வேண்டும், தேவன் அதை ரசிக்க வேண்டும், அதை ருசிக்க வேண்டும். என் வாயில இருந்து பாடலில் வருகிற பொழுது தேவன் அதை அங்கீகரிக்க வேண்டும், இல்லாவிட்டால் முடியவே முடியாது. வாசிங்க சிஸ்டர், தொடர்ந்து வாசிங்க. சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி,
ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்.
உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால், ஆத்மாவுடைய சுத்தம் எங்க இருக்கிறது? மேல வாசிங்க, ஆகியால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கிற பொழுது ஆத்மாவை சுத்தம் உள்ளவர்கள். சரியா, நான் பேசுறேன், ஆத்ம சுத்தம் எங்கே இருக்கிறது? ஆவியினாலே சகோதர சிநேகத்திலே இருக்கிறது. ஆத்ம சுத்தம் உள்ளவர்களாக இருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. வசனத்தை வசமனமாய் எடுங்க, உணர்வுள்ளவர்களாய் எடுங்க. எனக்கு இதில் நன்மை வேண்டும் என்று சொல்லி எடுங்க. கர்த்தரோடு பேச வேண்டும் என்று சொல்லி எடுங்க. கர்த்தருடைய வார்த்தையிலே நான் வாழ வேண்டும் என்று சொல்லி எடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எடுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி எடுங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மளை வளைக்க விடுங்கள். இன்னைக்கு வளரணும், இவ்வளவு வளைத்தாலும் முடியவே முடியாது. உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஒரு ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். மேல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மேல் வசனத்தை வாசிங்க, ஆகியா நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் சுத்தமுள்ள ஆத்ம வாழ்க்கையை கொண்டு வருகிறது. சரியா, நான் சொல்லுகிறது அப்படித்தான் எழுதி, சுத்தமுள்ள ஆத்ம வாழ்வு என்றால் மாயமற்ற சிநேகிதம். இன்னைக்கு வந்து பிரியமானவர்களே, மாயத்தை குறித்து கணக்க பேசலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் சுத்தமுள்ள சிநேகிதம் இருக்கு பாருங்க. சுத்தமான ஒரு அன்பு, தேவனிலே சுத்த அன்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவா, நீர் எல்லாவற்றையும் பார்க்கிறேன், என் தவறுகளை பார்க்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நாங்க ஜெபம் பண்ணுகிற பொழுது பெரிய காரியம் செய்வோம். ஆண்டவரை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவோம், ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்தவர்களை மன்னிங்க. ஆனா சகோதரத்தில் அப்படி ஒரு வார்த்தை பாதிக்க மாட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்திருந்தால் மன்னிங்க, அது பாதிக்கிறது இல்லை. தேவன் தான் எல்லாம் பார்த்துக்கொள்வார், அவர் தான், அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, எல்லாம் தெரியும்னு சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை இன்றைக்கு கேளுங்கள். நீங்கள் வேதத்தின்படி நிற்கிறீர்களா, வாழுகிறீர்களா, பேசுகிறீர்களா, சிந்திக்கிறீர்களா, செயல்படுகிறீர்களா என்பதை நீங்கள் ஆராய வேண்டும். கிறிஸ்தவம் தேவனில் மாத்திரம் அன்பு அல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நினைத்திருங்கள் சொல்லி ஆண்டவர் பேசுகிறார், அது வேற அன்பு. கர்த்தருக்கு என்று புறப்பட்டு செல்லுகிறோம், கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறோம், கர்த்தருக்கு என்று வாழ்கிறோம், அது வேற அன்பு. இது அடுத்த அன்பு, ஆண்டவர் அதுக்கு அடுத்ததாக கொண்டு வருகிறது இதைத்தான் சகோதர அன்பு. என்னவெனில் சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவர் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். எனது நேரம் காணாதபடினால் நான் முன்னுக்கு கொஞ்சம் கொஞ்சம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு விதமான அன்பு இருக்கிறது சபையிலே. என்ன தெரியுமா, நமக்கு யாரையெல்லாம் பிடிக்குமோ அவர்களையே சுத்தி நிற்கிற அன்பு. அப்படி இருந்து கொண்டு நாங்கள் வசனத்தின்படி அன்பாக இருக்கிறோம் சொல்லி நாம திருப்திப்படுத்தி கொள்ளாதீங்க. இன்னைக்கு இதுல எவ்வளவு பேர் இருக்கிறீங்க, நான் ஒருவரோடு பேசுவேன், ஒருவரோடு பேச மாட்டேன், அதாவது ஒருவரோடு பேசுகிற அளவுக்கு இன்னொருவரோடு பேச மாட்டேன். ஆனா எனக்கு யாரை பிடிக்குமோ அவங்களை சுத்தி 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 பேசுவோம், சுத்தி 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 கதைப்போம், அன்பு அவங்களுக்கு ஒன்னண்டாதுன்றோம், இரவு பகலாதுன்றோம், இதன்றுவோம், எல்லாமே செய்வோம். என்ன, இதை செய்துவிட்டு வசனத்தை எடுத்து சகோதர சிநேகம் என்று சொல்லி நாம் முடித்து விடுவது உண்டு. பிரியமானதே உண்டு பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பழகிறவர்களோடையே, நீங்கள் அன்பு கூறுவர்களோடையே அன்பு கூர்ந்து கொண்டிருந்தால் அதில் என்ன பிரயோசனம் சொல்லி வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதை விட இன்னும் ஒரு பக்கம், சபையில் இருக்கிறவர்களோடு அன்பு கூற நமக்கு தெரியாது, யாராவது ஒருவரை கண்டுவிட்டால் இல்லாத பொல்லாத அன்பெல்லாம் மூட்டி அது ஒரு அன்பு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உராய்வுகளின் மத்தியில் தான் தேவனுடைய அன்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உராய்வு இருக்கத்தான் இன்னைக்கு இப்ப சொல்றேன் கேளு, இனி வருகிற 5 வருஷத்துல எவ்வளவு காயங்கள் நமக்குள்ளே உருவாகும் என்பதை கர்த்தர் அறிவார். அதனால் நாம் தேவனை விட்டு பிரிந்து கொள்ள முடியாது, சகோதரர்களை விட்டு பிரிந்து போக முடியாது. யோபு ஆபிரகாம் என்ன சொன்னாங்க, லோத்தும் ஆபிரகாம் என்ன சொன்னாங்க, சகோதரரா பார்த்துக் கொள்ளலாம், பார்த்துக் கொள்ளலாம், விடு பார்த்துக் கொள்ளலாம், பரவாயில்லை. நான் நினைக்கிறேன் ஆபிரகாமை பார்த்து லோத்தும் சொத்து எல்லாத்தையும் தாண்டினா கட்டாயம் கொடுத்துருப்பான், என்ன கொண்டு போ, அந்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரப்பா, அவர் எனக்கு தராமலா போற, என்ன கொண்டு போ, முடிஞ்சது எழுவது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை எல்லா இடத்திலையும் நிரூபிக்க வேண்டும். லேசான காரியம் கிடையாது, நான் பேசுகிற வார்த்தைகள் லேசான காரியம் கிடையாது, திரும்பவும் சொல்லுகிறேன், எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி லேசான காரியம். ஆனா நான் அதை நிரூபித்தால் நான் தேவனுடையவன், நான் தேவனுடைய மனுஷனப்பா, நான் தேவனுடைய பிள்ளை அல்லவா. அதுதான் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் எங்க சபையில் எல்லா சபைக்கும் தேவை, எல்லா சபைக்கும் தேவை. எது? நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவ மனுஷன், நான் தேவனுடைய மனுஷி என்பதை நாம் அடிக்கடி சொல்லணும். இருதயத்தில் சுத்த இருதயத்தோடு ஒருவர்கள் ஒருவர் ஊக்கமாய் அன்பு செல்லுங்கள். சுத்த இருதயம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரதர் என்ன உங்களுக்கு சுத்த இருதயம் இருக்கான்னு சொல்லி நீங்க என்ன பார்த்து கேளுங்க. பிரதர், சுத்த இருதயம் உங்களுக்கு இருக்குதா? உங்க இருதயம் நல்ல சுத்தமாக இருக்கிறதா? ஒன்றுமே உங்க இருதயத்தில் இல்லையா? மற்றவர்களை குறித்து ஒன்றுமே நீங்க கோபமாக தாபமாக சண்டையாக ஏதாவது வச்சிருக்கிறீர்களா என்று கேட்டால், நான் நம்புகிறேன் கர்த்தருக்குள்ளே தேவ சமூகத்தில் பலிபடத்தில் நின்று மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்கள் ஒன்றும் என் உள்ளத்தில் கிடையாது. அப்பப்போ ஏதாவது வரலாம், கோபப்படுறது என்னல்ல, சண்டை பிடிச்சி ஏதாவது பேசி, அதை குறித்து நான் பேசவில்லை. என் இருதயத்தில் மற்றவர்களை குறித்து சுத்தமில்லாத ஒரு எண்ணமோ சுத்தமில்லாத ஒரு காரியங்களோ என் உள்ளத்திலே கிடையாது, கிடைக்காது, கிடையாது, கிடைக்க கூடாதுன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறேன், விரும்புகிறேன். கர்த்தர் வரும் வரைக்கும் அப்படி ஒரு இருதயத்தோடு வாழ நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆகையினாலே நீங்கள் மாயமற்ற சிநேகத்தில், சுத்த சிநேகத்தில், மாயமற்ற சிநேகம் சுத்த சிநேகத்திலே வாழுங்கள். இதுதான் ஆவியின் நிறைவு, இதுதான் ஆவியின் கனி, இதுதான் ஆவியின் கனியுள்ள நிறைவுள்ள வாழ்வு. பிரியமானவர்களே, மற்றவர்களை குறித்து சுத்தமில்லாத ஒரு இருதயமும் மற்றவர்களை குறித்து மாம்சம் உள்ள இருதயத்தையும் வைத்து எனக்கு எந்தவித பிரயோசனமும் கிடையாது. அது என்னை அழித்துவிடும், அது என்னை குட்டி கொண்டே இருக்கும், என்னை அது மாற்றிவிடும், மாம்சத்துக்குரியவனாய் கொண்டு போய்விடும், என்னை தள்ளிவிடும் தேவனை விட்டு, தேவனை விட்டு என்னை குறித்துவிடும். அதனால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறது என்னவெனில், உங்கள் சகோதர சிநேகத்தை தேவ சமூகத்தில் தேவ வெளிச்சத்தில் வைத்து ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது. இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? மற்றவர்கள் செய்கிற பிழைகளை வைத்துக் கொண்டு இங்கே வெளிச்சத்திலே உன்னால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. இதை திறந்து வைத்துக் கொண்டு என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அவர்களை இவர்களை நினைத்து 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 கோபப்பட்டு 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 இதிலே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு கேளுங்க, 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் ஏற தாழ என்ன நினைக்கிறேன், எனக்கு சில காலங்கள், சில நாட்களுக்கு காலங்களுக்கு முன்பதாக ஒரு சிலர் மீது இருந்த கோபம் இருக்கு பாருங்க. இங்க இருக்கிற ஒருத்தருக்குள்ளே அது இருந்திருக்கார். ஒருவேளை என் போதகருக்கு என்னுடைய கோபத்தினுடைய உச்சக்கட்டம் புரிந்திருக்கலாம் என்று சொல்லி நம்புகிறேன். ஆனா அப்படிப்பட்ட கோபம் இருக்கு பாருங்க. ஆனா சத்துரு விழுகிற பொழுது நீ சந்தோஷப்படாத, சத்துரு விழுகிற பொழுது சந்தோஷப்படாத, மற்றவர்கள் கஷ்டப்படுகிற பொழுது சந்தோஷப்படாத, மற்றவர்கள் துக்கப்படுகிற பொழுது சந்தோஷப்படாத, மற்றவர்கள் சோதனையில் இருக்கிற பொழுது சந்தோஷப்படாத. பட்டியம் திரும்பும், பட்டியம் திரும்பும், ஒருவனும் தப்ப முடியாது. அதனாலே நான் அதை அதில் விட்டு வெளியே வந்தேன். ஏனெனில் அவனுக்கு நடக்கிறது எனக்கு வராது என்று சொல்ல முடியாது அல்லவா. ஒருவேளை அப்படி இருந்தால் கர்த்தர் என் மீது இறங்குவார் அல்லவா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் எடுத்து உங்கள் இருதயம் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே அலசப்பட்டால் நலமாயிருக்கு. அடுத்தது பிரச்சனை என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட இருதயம் நல்லொரு வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை நினைத்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டு அதை குறித்து நாட்கள் எல்லாம் வீணாய் போய்விடும். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், சுத்தமுள்ள இருதயத்தோடு அன்பு செய்யுங்கள். என்ன ஒன்று சொல்லுகிறேன், கவனத்து கேடுங்க. ஒருவேளை நமக்கு நல்ல நல்லொரு அன்பு, யாராவது இங்க இருக்க நல்லொரு அன்பு இல்லாவிட்டாலும், பிரதர் சிஸ்டர் பிரைஸ் நல்லா இருக்கிறீங்களா, அது போதுமான. கடந்து செல்லுங்க, கடந்து செல்லுங்க, கடந்து செல்லுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சிநேகத்திலே நம்முடைய வாழ்க்கைகளை அலசி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கத்தருக்குள்ளே கத்தருடைய ஊழியக்காரணியாக நான் உங்களை கட்டாயப்படுத்துகிறேன். மற்ற சபையார் இருந்தாலும் நீங்களும் உங்கள் சிநேகங்களை எச்சரிக்கையாக பாருங்க. இது விளையாட்டு அல்ல, இது விளையாட்டு அல்ல என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சிநேகம் என்பதை தேவன் விரும்புகிறவர். ஒன்று ஜோவான் 3:14 வாசியுங்கள்.
நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால்,
அன்பு கூறுகிறபடியால்
மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம்.
சகோதரர், அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. இது பிரியமானவர்களே, நான் பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் உங்க உள்ளத்தில் எடுங்கப்பா. இதனுடைய தாய்ப்பரியன் தெரியுமா? இதனுடைய பாரம் என்னன்னு தெரியுமா? இது என்ன எழுதியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? புரிந்துதான் இதுல இருக்கிறீங்களா? வாசிங்க சிஸ்டர், திரும்பி.
நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடி,
நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால்
மரணத்தை விட்டு நீங்கி,
மரணத்தை விட்டு, நித்திய மரணத்தை விட்டு நாங்கள் நீக்கப்பட்டிருக்கிறோம்,
ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம்.
ஜீவனுக்கு, நித்திய மரணத்திலிருந்து மீட்கப்பட்டு நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது? நாம் சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கிறபடியினால். அப்படியானால் என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள்? நான் என்ன நினைக்கிறோம் சகோதர சிநேகத்தை குறித்து? என்ன நினைக்க நீங்க ஆராதித்து கத்தரை துதித்து கத்தரை பாடுகிறபடியினால் எல்லாம் சரி என்று நாம் நினைக்கிறோமா? ஊழியம் செய்து விட்டால் எல்லாம் சரி என்று சொல்லி நினைக்கிறோமா? பெரியமானவர்களை ஊழியங்களை வைத்து யாரும் யாரையும் கணக்கு போட வேணாப்பா. இன்னைக்கு வேண்டாம் வசனங்கள் எடுக்கிறேன். அதுக்கு ஊழியங்களை வைத்து யாரும் யாருக்கும் வாழ்வு ஆவிக்குரியதாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஊழியம் என்னையா? ஊழியம், ஊழியம், ஊழியம் செய்த எத்தனையோ பேர் இன்னைக்கு சபைகள்லயே இல்லை. ஊழியம் செய்த எத்தனை பேர் இன்னைக்கு தேவனோடையே இல்லை. ஊழியம் செய்த எத்தனையோ பேர் இன்னைக்கு வீட்டில் படுத்து கிடந்து ஆராதனை செய்கிறார். அதெல்லாம் காரியம் கிடையாது. அழைக்கப்பட்டவர்கள் சாகும் வரைக்கும் நிற்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் சாகும் வரைக்கும் நிற்பார்கள். யாரும் எதுவும் செய்ய முடியாது. அழைப்பு கர்த்தருடையது. வேதம் சொல்லுகிற அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாது, மாறாது, மாறாது. ஆண்டவர் நடத்துகிறது, அவருடைய காரியம். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று அறியீர்களா? என்ன நினைப்பு உங்களுக்கு? நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? வேதத்தை வைத்துக் கொண்டு என்ன நினைக்கிறீர்கள்? என்ன நினைக்கிறீர்கள்? தயவு செய்து சொல்லுங்க, என்ன நினைக்கிறீர்கள்? வேதத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆவிக்குரியவர்களாய் மாறுங்கப்பா, ஆவிக்குருளாய் நடந்து கொள்ளுங்க, ஆவிக்குருளாய் பேசுங்க, ஆவிக்குருளாய் சிந்திங்க, ஆவிக்குருளாய் திரண்டு எழும்புங்க, ஆவிக்குருளாய் எழும்புங்க. கர்த்தருடைய எழுப்புதல் நாட்களுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அறிந்து அறிந்திருக்கிறோம். அடுத்த வாசிங்க,
சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு.
இப்ப இதை குறித்து என்ன பேச போறோம்? யார்கிட்ட பேச போறோம்? யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இதுக்கு சரிபல பார்க்க போறோம்? இந்த வசனத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? நீ என்ன பேச போகிறாய்? என்ன நியாயம் சொல்ல போகிறாய்? இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு யாரோடு எத்தனை வசனத்தை சேர்த்து வச்சு பேச போகிறாய்? மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, இந்த வசனங்களை இன்றைக்கு வீட்டை கொண்டு போங்கப்பா. கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களை கேட்கிறேன், இந்த வசனங்களை வீட்டை கொண்டு போங்க, வீட்டை கொண்டு போங்க, வீட்டை கொண்டு போங்க, வீட்டை கொண்டு போங்க, வீட்டை கொண்டு போங்க. போய் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த விஷயங்களிலே நான் முந்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவரை ஒருவர் கனம் பண்ணதிலே முந்திக் கொள்ளுங்கள், முந்திக் கொள்ளுங்கள், முன்னுக்கு போங்க. இங்க இருக்கிற ஒரு சில சகோதரர்களுக்கு ஆண்டவருக்கு சோத்திரம். உண்மையிலேயே எனக்கு வயதுக்கு மூத்தவர்கள் எல்லாரும் வந்து தேடி வந்து கை தந்து கட்டி அணைத்து பிரதர் பிரைஸ் லோட் என்று விசாரிக்கிறதை குறித்து கத்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா ஒன்று சிலது பின்னுக்கு இருந்தோண்டு, நீங்க வந்து கைதர் இல்ல, எங்க வராம கைதர் இல்ல, நீங்க அங்க நின்றீங்க, நீங்க இங்க நின்றீங்க, ஐயோ நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம், எத்தனை வருஷம். அடுத்த வாசிங்க சிஸ்டர், 15:15.
தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள்.
பிரியமானவர்கள், இதை குறித்து என்ன நினைக்கிறோம் கொஞ்சம் சிந்திங்களே. என்ன நினைக்கிறோம் இதை குறித்து? என்ன நினைக்கிறோம்? என்ன நினைக்கிறோம் இதை குறித்து? இந்த வசனங்களை குறித்து நாம என்ன நினைக்கிறோம்? என்ன சும்மா எழுதிப்பட்டதா? ஐயோ, உன்னதமான தேவன் தன்னுடைய ஆவியினாலே தன்னுடைய தீர்க்கதரிசிகளை குறித்து எழுதி, தன்னுடைய ஊழியக்காரர்களை வைத்து எழுதி, நம்முடைய கரத்தில் தவள விட்டதுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறாய்? சில பேர் சில பிள்ளைங்களுக்கு ஒத்து வராது பாருங்க, ஒரு சிலரோடு ஒத்து வராது பாருங்க. யாராவது உங்களோட எனக்கு ஒத்து வரேன், ஓகே கையை கொடுத்துக்க ஆண்டவரே, சோத்திரம் பிரதர், நல்லா இருக்கீங்களா, கடந்து போ, கடந்து போ, ஆண்டவருக்கு சோத்திரம். சிஸ்டர் உங்களை சந்திச்சது உங்களை அந்த சோமார்ட்ட பிள்ளைங்க நல்லா இருக்கிறீங்களா, சோத்திரம், ஆண்டவருக்கு சோத்திரம், கடந்து போ. நீ உன்னை இழந்து போகிறாய் என்பதை நினைத்துக்கொள், அவர்களை அல்ல. நீ உன்னை இழந்து போகிறாய் என்பதை மறந்து விடாத. உன் ஆவியை நீ இழந்து போகிறாய், உன் வாழ்க்கையை நீ இழந்து போகிறாய், உன் ஆவிக்குரிய வாழ்வை நீ இழந்து போகிறாய் என்பதை மறந்து விடாதிருங்கள். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர், 15 வாசிங்கள்.
தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான்
இருக்கிறான்.
மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சகோதரனோடு குறைவுள்ளவர்களாக இருக்கிற பொழுது நித்திய ஜீவன் தேவன் நமக்குள்ள இருக்கிறாரா? நான் ஆரம்ப செய்திகளில் பேசினேன், அவருடைய நிறைவு ஆவியின் கனி நிறைந்த வாழ்வு. இங்கே நித்திய ஜீவனை குறித்து அவரை குறித்து பேச, அவர் நமக்குள்ள இருக்க முடியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து திரும்பவும் திரும்ப வசனங்களுக்கு உங்களை வளைங்க வளைங்க. ஏதோ ஒரு செய்தியை கேட்டோம், அடிக்கடி கேட்கறது தானே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியுடைய இந்த வார்த்தையுடைய தாய்ப்பரியங்கள் நமக்கு புரிகிறதா? ஏதோ ஒன்று பேச வேண்டும்னு சொல்லி பேசவில்லை. அப்படின்னா நான் ரெண்டு நாலஞ்சு பிரசங்கம் இருக்கிறது, இன்னைக்கு ஆழமா பேசின ஒரு செய்தியை கூட நான் பேசிட்டு போயிருப்பேன். இன்னைக்கு அதை விட்டு எச்சரிக்கையாயிருங்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள் ஒரு செய்தி இருக்கிறது. எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு கொடுக்கப்படும், அதுக்கு நாம காத்திருக்கணும். நாம நினைத்து நினைத்து டக்கு புக்குன்னு சொல்லி செய்திகளை மாற்ற முடியாது. மாற்ற வேண்டும்னா அவருடைய கரத்துல இருக்கிறது. ஆகையினால திரும்பவும் உன்னை தேவ சமூகத்துல பிள்ளைகளே, கத்தருக்கு பிரியமானவர்களே, உங்களை நான் எச்சரித்து சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளுக்கு இடம் கொடுங்க, வார்த்தைகளுக்கு இடம் கொடுங்க. நாங்கள் சிறு பிள்ளைகள் அல்ல, நாங்கள் சிறு பிள்ளைகள் அல்ல. சிறு பிள்ளைகளை போல நடக்காதீங்க. நாங்கள் சிறு பிள்ளைகள் அல்ல, ஆவிக்குரிய மனிதர்களாய், ஆவிக்குரிய வயதுள்ளவர்களாய், ஆவியில் வளர்ந்தவர்களாய் நடந்து கொள்ளுங்க, நடந்து கொள்ளுங்க. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க, 15. தன் சகோதரனை
பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவு.
பிரியமானவர்களே, மற்றவருடைய குற்றங்கள், மற்றவருடைய கொலைகள், மற்றவருடைய தவறுகள், மற்றவர்கள் செய்தவைகள் உண்மையிலேயே செய்தே இருக்கட்டுக்கும். அப்பா ஒருத்தர் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கட்டுக்கும், ஒருத்தர் கொலை செய்துட்டு இருக்கட்டுக்கும், ஒருத்தன் ஏதாவது பண்ணி அவங்களே கத்தர் மன்னிப்பார். ஆனா நீ என்ன பண்ண போகிறாய்? இன்னைக்கு எத்தனை கொலைகாரர்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? இங்க இருக்கிற சபைகள்ல எத்தனை கொலைகாரர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை கொள்ளையடித்தவர்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் அவர்களை மன்னித்து விடுவார், ஆண்டவர்களை அழைத்து விடுவார், அவர்களை கொண்டு செல்லுவார். மனிதர்களாகி நாம் அவர்களை கொலைகாரராக பார்ப்பதிலே மாற்றமே இருக்க போறதில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் வெளியில கையை கொடுத்தாலும் உள்ளுக்கு யோசிப்போம், வெளியில கையை கொடுத்தாலும் உள்ளுக்கு யோசிப்போம். ஆனா தேவன் அவர்களை பார்ப்பதல்ல, அவர்களை அதை பார்ப்பதில்லை. இங்கே தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகன். இதெல்லாம் வாசிப்போம், சக்க சக்கண்டு வாசிப்போம். எல்லாரும் ஜபத்துல இந்த வசனங்களை கொண்டு வருவோம், எல்லாரும் சொல்லி ஜபம் பண்ணுவோம். நான் உங்களுக்கு கொண்டு சொல்லவா, இந்த வசனம் எனக்கு, இந்த வசனம் உனக்கு, மற்றவர்களுக்கு அது 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 ஆண்டவருடைய பிரச்சனை. எனக்கு உனக்கு இந்த வசனம் எனக்கு, ஆண்டவரே சகோதரனை பகைத்து கொலைகாரனாக நான் மாறிவிடாத படிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, என்னை காத்துக்கொள்ளுங்க. எப்படி இவ்வளவு நாளுக்கு ஆண்டவரை இப்படியே ஓடுவது? எவ்வளவு நாளுக்கு இருதயத்திலே கசப்புகளையும் கஷ்டங்களையும் வைத்திருப்பது? எவ்வளவு நாளைக்கு பிரியமான தேவன் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன ஒன்று சொல்லவா, தேவ ஆவியானவனாலே ஒரு மனிதன் நிரப்பப்பட்டால் அந்த இருதயம் முழுவதும் கழுவப்பட்டே ஆக வேண்டும். இல்லையெனில் அது சும்மா விளையாட்டு, அதை நான் நம்ப மாட்டேன். ஒரு ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தேவ ஆவியானவர் இறங்கி ஒரு மனுஷனை நிறைக்கிறார் என்று சொன்னா அவன் இருதயம் முழுவதும் சுத்தமாக்கப்பட வேண்டும். மற்றபடி நான் நம்பவே இல்லை, இப்படி ஒரு சத்தியம் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆகையினாலே நீ தேவாவினால் நிறைக்கப்படுகிறாய், நீ தேவ சமூகத்தில் நிற்கிறாய், தேவ அன்பினால் ஊற்றப்பட்டிருக்கிறோம், தேவ ஆவியினால் ஊற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் இருதயமோ இருட்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இருட்டாயிருக்கிறது. ஏன் சிந்தியுங்கள், நான் பிரசங்கம் ஏதோ பண்ணி ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு நான் பேசல. நமக்கு வாழ்வு வேண்டும், நமக்கு ஆவிக்குரிய வாழ்வு வேண்டும், நமக்கு தேவனோடு கூடிய வாழ்வு வேண்டும், நாம் தேவனோடு நிற்க வேண்டும், நாம் தேவனோடு கடைசி வரைக்கும் நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்வு தேவனோடு தொடர வேண்டும். அழைத்த அழைப்பு, அவருடைய சித்தம், அவருடைய நோக்கங்கள் நம் வாழ்விலே செயல்படப்பட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நாம் இதை போதிக்கிறோம்? நாளைக்கு நாங்கள் கடந்து சென்றாலும் சபை கத்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும், சபை கத்தருக்கு முன்பாக நடக்க வேண்டும், சபை கத்தரோடு திரும்ப அவர் செல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம். பெரியமானவர்களே, நாங்கள் நாளைக்கு கடந்து சென்று விடுவோம். எங்கள் ஊழியத்தில் இந்த கத்தர் நாளைக்கு எங்களை எடுத்து விடுவார், கத்தர் நாளைக்கு எங்களை மரணத்தை அனுபவிக்கலாம். அது நமக்கு தெரியாது, நம் கரத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் போகிற பொழுது ஆண்டவரே சுத்த இதயத்தோடு சகோதரர்களே அன்பு கூர்ந்தனப்பா, நான் நல்ல எண்ணத்தோடு உங்களை ஆராதித்தேன் ஆண்டவரே என்று சொல்ல நம்மளால முடியுமா? பிரியமானவர்களே, முந்திக் கொள்ளுங்கள், நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், நித்திய ஜீவன் நிலைத்திராது, நித்திய ஜீவன் அவனுக்குள்ளே நிலைத்திராது. யாருக்குள்ளே? சகோதரரை பகைக்கிறவர்கள். என்ன பாருங்க, அநேகர் நமக்கு காரணங்கள் காட்டுவதுண்டு. இங்கே மாத்திரமல்ல, எந்த சபையில போனாலும் இதுதான் பிரச்சனை. என்ன தெரியுமா? அவங்க செய்தது உங்களுக்கு தெரியாது பிரதர், அது உங்களுக்கு புரியாது பிரதர் என்றெல்லாம் சொல்லுகிறது எல்லாம் நீங்க பாருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நான் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா? அதுதான் கேள்வி. அவங்க என்ன செய்தாங்கன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க தேவ பிள்ளைகளா? நீங்க தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா? நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் தேவ ஆவினாலே நிறைக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்க தேவ அன்பினாலே ஊட்டப்பட்டிருக்கிறீர்களா? அதுதான் இங்கே கேள்வி, மற்றது அல்ல. மற்ற காரியங்களை விடுங்கள், அது எனக்கு தேவையே கிடையாது. பிரியமானவர்களே, இதை குறித்து கணக்கு பேசலாம். நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 16வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம்.
பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் எவ்வளவுக்கு நம் வாழ்விலே செல்லுபடியாகும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. இயேசுவானவர் எனக்காய் தன் ஜீவனை கொடுத்தார், சத்தியம், மாற்ற முடியாது. ஆனா மற்ற சகோதரர்களுக்காக வேண்டி நம்முடைய ஜீவனை கொடுக்க சொல்லுகிறது எவ்வளவுக்கு சாத்தியமாகும், எவ்வளவுக்கு நம் வாழ்வில் இது நிறைவேறும்? நம்மளுக்கு சகோதரர்களையே நேசிக்க முடியாத ஒரு திண்டாட்டத்திலே நாம இருக்கிற நமக்கு இந்த வசனம் எவ்வளவுக்கு நம்முடைய கையிலே கைகூடி வரும்? உண்மையிலேயே நான் சொல்றேன், கேளுங்க. உண்மையிலேயே நான் உள்ளத்திலேருந்து சொல்றேன், எங்கேயோ தூரத்தில், எங்கேயோ தூரத்தில் ஒரு சிலரை பார்ப்பேன், பைபிளையும் கொண்டு திரிந்து அடி வேண்டி குத்து வேண்டி கொலை செய்யப்பட்டு இருக்கிற ஒரு சிலரை நான் பார்ப்பதுண்டு. அவர்கள் எங்க, நாங்க எங்கப்பா? சும்மா யோசிங்களேன், அவங்க எங்க, நாங்க எங்க? ஒரு சைக்கிள் எடுத்துக்கொண்டு பைபிளை கட்டிக்கொண்டு திரிஞ்சு கிராமங்களுக்கு போய் வீடுகளுக்கு போய் இயேசுவை குறித்து சொல்லி அடி வேண்டி கொலை செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அவங்க எங்க, நீங்க எங்க, நாங்க எங்கப்பா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, திரும்பவும் கர்த்தருடைய நாமத்திலே உங்களிடத்திலே நான் சொல்லுகிறது என்னவெனில், உங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்துங்கள். காலம் செல்லுகிறது, காலம் போகிறது, நாட்கள் போகிறது. நீங்க செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களை நியாயத்திலே நிறுத்துவார், நிறுத்துவார். இந்த பயம் உங்களுக்குள்ள இல்லாமல் போகிறது என்ன? இந்த பயம் உங்களுக்குள்ள இல்லாமல் போகிறது என்ன? கர்த்தர் என்னை விசாரிப்பார் என்ற பயம் நமக்கு இல்லை. பிரியமானவர்களே, நங்களுடைய நீதி அவர்களுக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக குப்பி ஆயிருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைக்கு காலம் செய்தி, அந்த செய்தியில ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்துக்கும் எனக்கும் இடையிலே நீதி விசாரியுங்கள், நியாயம் விசாரியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். விசாரியுங்கள், நான் செய்தது, நான் நல்லதை செய்தேன், நல்ல கனிகள் தருமென்று இருந்தேன், நல்ல மரத்தை நாட்டினேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லி கடந்துட்டேன். இந்த உங்களை கர்த்தர் அழைக்கிற பொழுது என்ன நோக்கத்திலே அழைத்தார், என்ன நோக்கத்திலே அழைத்தார்? உங்களை ஒரு பரிசுத்தவான்களாக தன் சபையிலே நாட்டி, நீங்கள் கனியுள்ள மரங்களாக, நல்ல மரங்களாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தானே ஆண்டவர் அழைத்தார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கைகளை பூச்சி அரித்ததின் காரணம் என்ன? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிலருடைய நடத்தைகள் பார்க்கிற பொழுது நமக்கே கஷ்டம். சிலர் ஊழியம் செய்து கொண்டு நடக்கிற விதங்கள் பார்த்தாலே வேணாண்டு போகுது. என்னுடைய கண்களிலே நான் காண்கிறதை உங்கள் மத்தியிலே சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். நீங்கள் செய்கிற விதமாகவே உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு எச்சரிப்போடு சொல்லுகிறேன். ஒருவேளை இதை நீங்கள் மறுக்கலாம், காலம் பதில் சொல்லும், காலம் பதில் சொல்லும். தப்பவே முடியாது. நான் ஏன் இப்படி பேசுகிறேன் எனில், என் கண்களுக்கு முன்பாக அநேகருடைய விதைப்பையும் அறுப்பையும் நான் கண்டிருக்கிறேன். எனக்கு முதிய வயதில்லை, 65-70 வயசுல நான் இருக்கவில்லை. ஆனால் கண்களுக்கு முன்பாக கண்டவைகள் என் கண்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறது. ஆகையினால் உங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, உங்களுக்கு எச்சரித்து போதிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னுடையது மாத்திரமில்லை, என் தலைமை போதவருடைய பொறுப்பும் கூட. ஆவியின் கனி அன்பு, இது நீட்டு பேசலாம். என்ன கொஞ்சம் பேசுவோமா? 4:16 வாசிங்கள்.
தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
தேவன் அன்பாகவே இருக்கிறார். இஸ் God, அவர் தேவன், அவர் அன்பு. அன்பு சுரங்கம் அவர். வேதத்திலே நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆண்டவரை திட்டாதவங்க கிடையாது, ஆண்டவரை துப்பாதவங்க கிடையாது, ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பாதவங்க கிடையாது. ஆனா எல்லாரிடத்திலையும் அவர் அன்பாய்த்தான் இருந்தார்.
இதுதான் நமக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வர வேண்டிய ஆவி. வேறு அல்ல, வேறு எதை சமப்படுத்தியும் ஒரு பிரயோசனம் கிடையாது. ஒட்டு பிரயோசனம் கிடையாது. நான் சொல்றேன், ஒட்டு பிரயோசனம் கிடையாது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே
இருக்கிறார்.
அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார்.
பிரியமானவர்களே, அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் தேவனில் நிலைத்திருக்கிறார்கள். அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் தேவனில் நிலைத்திருக்கிறார்கள். இரண்டு விதமான அன்பு. ஒன்று தேவன் அன்பு கூறுகிறது, இன்னும் சகோதர சிநேகம். இதுல நிலைத்திருக்கிறவர்கள் தேவனில் நிலைத்திருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இவைகள் எல்லாம் எங்க போய் நாங்கள் கத்து, இந்த வசனங்களை எப்ப நாங்கள் கீழ்ப்படிஞ்சு, இந்த வசனத்துக்கு எப்ப எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து, இந்த வசனத்துக்கு எப்ப நாங்கள் வளைஞ்சு கொடுத்து, எப்ப சொல்லுங்கள், எப்ப? கடமைக்காவண்டி வேதம் வாசிக்க வேண்டாம், கடமைக்காவண்டி வேதம் வாசிக்க வேண்டாம். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், சீக்கிரமாக முடிச்சிடுறேன், வாசிங்க.
நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம்.
பிரியமானவர்களே, அந்த முன்பகத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர். நியாய தீர்ப்பு நாளிலே
நமக்கு தைரியம்
இருக்கணும். நான் உண்மை நேசித்தேன், என் சகோதரனை நேசித்தேன். அந்த தைரியம் நியாய தீர்ப்பு நாளில எனக்கும் உனக்கும் இருக்கணும். இன்னைக்கு இருக்குதா? உனக்குள்ள இருக்குதா? எனக்குள்ள இருக்கிறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று சொல்லுகிறேன், கேளுங்கள். ஒருவர் தவறு செய்கிற பொழுது, எல்லாவற்றால் தப்பாக பேசுகிற பொழுது, ஏதோ ஒன்று பண்ணுகிற பொழுது, நீங்கள் அதை நியாயப்படுறதோ இல்லாட்ட நியாயம் செய்கிற காரியங்களை விட்டுவிட்டு வளர்ந்தவர்களாக பேசுங்கள், வளர்ந்தவர்களாக பேசுங்கள். சரியப்பா, பரவாயில்லை. அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்களோ நமக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன கஷ்டம் கவலையோ நமக்கு தெரியாதல்லவா? விட்டுடுங்க, பார்க்கலாமே. ஆண்டவர் இருக்கிறாரே, அது வளர்ந்தவர்கள் பேசுவார். நான் கேட்டதெல்லாம் எப்படி தெரியுமா? ஆவே அப்படியா, அவங்க பேசிட்டாங்களா, அப்ப நாங்க எப்படியா, நாங்க எப்படி பேசுவோம், அதான் சரியா பொழியாண்டு நியாயம் பேசி. இதுதான் என் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் கூட கேட்டது. ஆனா வளர்ந்தவர்களாக பேசுவது சொற்ப பேர், ஒன்று ரெண்டு மூன்று, அது என்னலாம். சரி பரவாயில்லப்பா, நடந்துருச்சா, ஓகே, சரி பார்ப்போம், ஆண்டவர் ஏதாவது செய்வார் தானே, விசாரிப்போம். ஆண்டவர் பண்ண, அது ஆவிக்குரியவர்கள், வளர்ந்தவர்கள் பேசுகிறது, செயல்படுத்துவது என்பதை மறந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க, சீக்கிரமாக.
நியாயத்தீர்ப்பு நாளிலே
நமக்கு ஒரு தைரியம் இருக்க வேண்டும். நியாய தீர்ப்பில் நாம தைரியமாய் போக முடியுமா? அதைத்தான் நான் கேட்கிறேன். இந்த வசனத்தின்படி நியாயத்தீர்ப்பு நாளிலே நாங்கள் தைரியமாய் போக வேண்டும். ஆண்டவரை உண்மையில் நான் அன்பு செலுத்தினேன். என் சகோதர மத்திலே நான் முன்னுள்ளவனாய் இருந்தேன். ஆண்டவரே மற்றவர்கள் என்னை பகைத்த பொழுது நான் உண்மை நம்பி இருந்தனப்பா என்று அந்த நம்பிக்கையோடு தைரியமாய் நாம போக முடியுமா? வாசிங்க சிஸ்டர்.
நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம்.
என்ன வசனம், என்ன வசனம்? இந்த ஒரு வசனத்துல கடைசி வசனம் இருக்கு பாருங்க, திருப்பி வாசிங்க.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம்.
பிரியமானவர்களே, இந்த கற்பனை அவரால் நாங்கள் பெற்றிருக்கிறோம்ப்பா. தேவனிடத்தில் சபையே அன்பு கூறுகிறது, ஆண்டவருக்கு சோத்திரம். தேவனிடத்தில் சபைகள் எல்லாம் அன்பு கூறுகிறது, ஆண்டவருக்கு சோத்திரம். ஆனா தேவனால் பெற்ற கற்பனை என்னவெனில், தன் சகோதரத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். முடியுமா? நம் வாழ்வு எப்படி இருக்கிறது? நம் வாழ்வு எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது? பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். எப்படி சொல்லுங்க பிரியமானவர்களே? இதே வசனம் தான் எனக்கும் பாருங்க, எனக்கும் இதே வசனம் தான். நீங்க யாருன்னு நினையாதீங்க, நான் எல்லாரோடையும் ஒரு அன்புல வாழ்ந்தேன். இல்லை, உராய்வு இருந்தது. ஆனால் அதை பகையாக மாறுவதற்கு நாம் விடுவதில்லை. உராய்வுகள் இருந்தது, அதை கசப்பாக மாறுவதற்கு நாங்கள் விடுவதில்லை. உராய்வுகள் இருந்தது, ஆனால்
அது ஜென்ம பகையாக வேர்கள் உண்டுவதற்கு நாங்கள் விடுவதில்லை. ஏனெனில் வேதம் நமக்கு இடம் கொடுக்கவில்லை, வேதம் நமக்கு இடம் கொடுக்கவில்லை. அது குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், இடம் கொடுக்கவில்லை. நாங்களும் அப்படி எங்களை விட்டுக் கொடுக்கவும் விரும்பவில்லை. ஏனெனில் நான் தேவனில் அன்பு கூறுகிறேன், நான் ஆண்டவரில் அன்பு கூறுகிறேன்ப்பா, ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரில் நான் அன்பு கூறுகிறேன். அப்படியானா நான் சபையில் இருக்கிறவர்களையும் அன்பு கூர்ந்துதான் ஆக வேண்டும். வேற வழி எனக்கு இல்லை, வழி இல்லை. அதை மாறிச்சதில் அது உன் வழி, அதை மாறி நடந்து கொண்டால் அது உன் மாம்சத்தின் வழி, அதை மாறி செயல்படுத்தால் அது நீ விரும்புகிற காரியம். ஆவிக்குரியதல்ல, ஆவியின் நிறைவின் அடிப்படையில் இல்ல. பிரியமானவனே, நீ சொல்லுகிறது போல முழு அநியாயத்தையும் என்ன ஒருவராக செய்யட்டும், ஆனா நீ தேவனுடைய மனுஷனாய் நடந்து கொள். விளங்குறதா நான் என்ன சொல்லுகிறேன்? எனக்கு எதிராக ஒருத்தன் இருக்காண்டே வையுங்க, எனக்கு எதிராக ஒருவர் பேசுகிறாருன்றே வையுங்க, என்னை திட்டுகிறாருன்னு சொல்லியே வையுங்க, எனக்கு விரோதமாக குற்றங்களை போற அறவா இல்லை. நான் தேவனை நேசிக்கிறவன், நான் தேவனில் அன்பு கூறுகிறவன், நான் தேவனை ஆராதிக்கிறவன், நான் கர்த்தரை துதிக்கிறவன், நான் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவன். அதனாலேயே பிரதர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்து கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவார், கர்த்தருடைய உயர்த்துவார், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அதை விட தேவனிடத்தில் அன்பு கூறுகின்ற ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரத்திலே அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான், எப்படி அன்பு கூற முடியும்? பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆராதனையில் இருக்க ஒவ்வொருவரும் இந்த மாலை பொழுதிலே இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுத்தால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். என்னை ஆராய்ந்து பாருமப்பா, என்னை ஆராய்ந்து பாரும் அன்பவர. நான் பொய்யனா, நான் பொய்யனா? இன்னைக்கு நாங்கள் வாய் திறந்து யாரும் பொய் சொல்லுவதில்லை, சொல்றதில்லை. யாராவது சொன்னா ஆண்டவர் பார்த்துக்கொள்ளட்டு, சொல்றதில்லை. ஆனா இங்கே நாங்கள் பொய்யர்கள், நாங்கள் பொய்யர்கள். அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்பதாக நீங்கள் என்னை கேட்டிருந்தா, எனக்குள்ளே இருந்த கோபமும், எனக்குள்ளே இருந்த தாபமும், எனக்குள்ளே இருந்த வைராக்கியங்களும் வேறு. அதாவது மாம்சத்தின் ரீதியிலே, ஆவிக்குரிய ரீதியை குறித்து நான் பேசவில்லை, மாம்சத்தின் ரீதியிலே. ஆனா காலங்கள் கடற கடற கடற, காலங்கள் கடந்து போக கடந்து போக கடந்து போக, வேத வசனங்கள் வர 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 வர, நம் வாழ்வு மாற வேண்டும், மாற வேண்டும். ஒருவேளை என் இருதயம் அதே நிலைமையில இருந்திருந்தால் கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு என்னை அழைத்திருப்பாரோ என்பது கேள்விக்குரியது. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய காரியத்தினாலே எத்தனையோ கர்த்தருடைய சித்தங்கள் உடைந்து உடைந்து போகிறது. இன்னைக்கு காலமே கொஞ்சம் பேசினேன், முடிஞ்ச திருப்பி ஒருக்கா பேசுகிறேன். நம்மளாலேயே கர்த்தர் எங்களை குறித்து செய்கிற காரியங்கள் உடைந்து போகிறது. தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கங்கள் எல்லாம் உடைந்து போகிறது. கர்த்தரை துதிக்கிறோம், ஆண்டவரே நீர்தான் எல்லாம், ஆனால் நாங்கள் கொலைகாரராய் பொய்யராய் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொள்கிறோம். இந்த வசனங்களை வாசித்து விட்டால் சில பேர் யோசிப்பார்கள், கணக்கு யோசிப்பார்கள், என்ன பிரதர் இது, இந்த வழியிலே தான் நாம் நடக்க வேண்டும், வேறு வழி நமக்கு இல்லை. இதை தொடர என்னால் முடியும், கணக்கு பேசவும் என்னால் முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சீக்கிரமாக 1 கொரிந்தியர் 13:1 சீக்கிரமாக அந்த பக்கத்தை, எனக்கு அது தொடாம போக விருப்பமே இல்லை, ஏதோ பேசணும் வாசிக்கணும் பண்றதுக்கு வேண்டி இல்லை, எனக்கு இதுக்குள்ளேயே நிக்கிறதுக்கு எனக்கு நேரம் வேணும் என்றாலும் பரவாயில்ல, சீக்கிரம் வாசிங்க சிஸ்டர், சீக்கிரம் 1:5 வரைக்கும் வாசிங்க.
நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு ராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு ராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு ராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீதிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாசைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து,
நிறைவானது வரும்போது குறைவானது ஒழியும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை வாசித்து எங்களை எப்படி இந்த வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து சரிப்படுத்துவது? இவைகளெல்லாம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது?
இவைகளெல்லாம் எவருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? இதான் நான் முதல்ல சொன்ன இந்த ஊழியங்கள் 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 அதுல என்ன சின்ன என்ன செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க? நான் மனித பாஷைகளில் பேசி தூதர்களுக்கு பேசி பேசி அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் எடுக்கிற பெண்களுக்கு ஓசையிட்டு கைத்தாலை பொழுதும் இருக்கும். நான் தீர்க்க தரிசன வாயில் எல்லாமே இருந்துக்க என்ன பிரயோசனம் எனக்கு? தான் எனக்கு இந்த ஒவ்வொரு இந்த பிரசங்கங்கள் எல்லாம் பிரியமானவர்களே விருப்பத்தோடு பேசுவதற்கு எங்களுக்கு இருதயத்தில் எப்பொழுதும் இடம் கிடைப்பதே கிடையாது. ஏனெனில் இதுக்கு முன்பதாக எங்களை நிறுத்த வேண்டியதாக இருக்கிறது. அநேக பிரசங்களை முடியாத அளவுக்கு நான் வைத்திருப்பதும் உண்டு. ஏனெனில் அதை பேசுவதற்கு முன்பதாக நம்மளை நாம் சரிப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இந்த ஓசையிடுகிற கைத்தாளம் போலதான் இருக்கும் எல்லாம். ஆகையினால பிரியமானவர்களே, எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணி தர்மங்கள் பண்ணி எல்லாவற்றையும் செய்தாலும் பிரயோசனம் இல்லை, பிரயோசனம் இல்லை. உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகள், ஆவியிலே நிறைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுத்து செபம் பண்ணுவார்கள். என் வாழ்விலே குறைவு இருக்கிறது, என் வாழ்விலே கஷ்டம் இருக்கிறது, என் வாழ்விலே எனக்கு விட முடியாமல் இருக்கிறது. ஒரு காலத்துக்கு முன்பதாக ஒரு காரியத்தில் எனக்கு முடியாத ஒரு நிலைமை இருந்தது. நினைக்கிற ஒரு 20 வருஷத்துக்கு முன்பதுன்னு நினைக்கிறேன். போதகரோடு பேசிய பொழுது பேதர் சொன்னார், ஏன் என்று சொல்லி கேட்டார். அதை அவர் மறந்திருப்பார்ன்னு நான் நம்புகிறேன். எனக்கு சில காரியங்கள் மறக்கப்படுவதே இல்லை. அவர் கேட்டார் ஏன் என்று சொல்லி. நான் சொன்னேன் எனக்கு பதில் கொடுக்க முடியும், நான் என்னால் முடியலை என்று சொல்லி சொன்னேன். திரும்ப அவர் என்ன கேட்டார், ஏன் என்று சொல்லி சொல்லு. ஏன் என்று சொல்லாவிட்டால் எதையும் நாம் செய்ய முடியாது. பதில் இருக்க வேண்டும், காரியம் இருக்க வேண்டும், காரணம் இருக்க வேண்டும், நியாயமாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொல்லு. நான் என்ன அது என்னால் சொல்ல முடியாது அப்படி என்று சொன்னால் அவரும் தன்னுடைய முடிவில் மாற்றம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி எனக்கு சொன்னார். நல்ல ஞாபகம் இருக்கிறது, அவரோடு பேசியது நல்ல ஞாபகம் இருக்குது. அவருக்கு இன்னைக்கு அது தெரியாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? நம்முடைய இருதயத்திலே சில காரியங்களை விட்டு கொடுப்பதற்கு விடுவதில்லை. அன்னைக்கு அதுதான் நடந்தது. நான் அதை இன்னும் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. நான் தான் சொன்னேன் 15-20 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பிரசங்கம் அந்த நாளுக்கு செய்யவே முடியாது. ஆனா இன்னைக்கு செய்ய முடியும், இன்னைக்கு செய்ய முடியும். என் மனச்சாட்சி கத்தருக்கு முன்பாக நிற்கிறபடினால் என்ன செய்ய முடியும். ஆனால் அந்த நாளுக்கு இது செய்ய முடியாது. அதனாலே நான் சொல்லுகிறேன், வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், வசனத்துக்கு விட்டு கொடுங்கள், வசனத்துக்கு வளைந்து கொடுங்கள், வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஒப்பு கொடுங்கள், மனப்பூர்வமாக வந்து ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் இருதயம் காயத்தில் இருக்கிறது, கடினத்தில் இருக்கிறது, கடின இருதயம். பாஸ்டர் கேட்டார் இந்த இடத்துல என்னன்னு சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், என்னன்னு சொல்லாவிட்டால் நான் செய்ய முடியாது, சொல்ல மாட்டேன். ஏன் நான் சொல்ல மாட்டேன்? பிரியமானவர்கள், இந்த வசனங்களை எல்லாம் எங்க போய் நாங்கள் நிறைவேற்றுவது? இந்த வார்த்தைகளை எங்க போய் நிறைவேற்றுவது சொல்லுங்க, எங்க போய் நிறைவேற்றுவது? வசனம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், காணிக்க கொடுக்கிறோம், ஆராதனைக்கு வருகிறோம். ஆனா சகோதர சிநேகம் வறண்டு போயிருக்கிறது, வட்டி போயிருக்கிறது, வனாந்திரமாய் போயிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணாலும். இதுல இன்னும் ஒரு வசனம் உண்டு, என் சரீரத்தை சுத்தரிக்க கொடுத்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த காலம் நினைக்கிறேன். வாசித்து விட்டு என்ன தெரியும் பிரச்சனை? நான் என்ன ரத்த சாட்சியாக கொடுத்தாலும் ஒரு பிரயோசனம் இல்லப்பா. நல்லா விளங்கிக்க, ஊழியத்தை செய்து என்ன ரத்த சாட்சியாக கொடுத்து ஒருத்தர் என்ன வெட்டி போட்டாலும் பிரயோசனம் இல்லை. ஏன்? சகேதர சிநேகத்திலே நான் தோத்து போய்விட்டேன், தேவன் மேல வந்து விட்டேன், ஊழியத்தில் நான் வந்து விட்டேன், ஆனா சகோதர சிநேகத்தில் நான் தோத்து போயிட்டேன். படு தோல்வி. இந்த பக்கம் எல்லாருக்கும் நல்ல பாடம் அன்புன்னு சொன்னா எல்லாரும் இந்த பகுதிக்கு வருவார்கள். அன்பின் சுபாவங்கள் இங்கே இருக்கிறது, அன்பின் சில தருணங்கள் இங்கே இருக்கிறது. இவைகள் எவ்வளவுத்துக்கு நம் வாழ்வில் நிறைவேறுகிறது, எவ்வளவுத்துக்கு இருக்கிறது நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பிரியமானவர்களை சொல்ல முடியுமா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, மற்றவருடைய காரியங்களை, மற்றவர்களுக்கு நடக்கிற காரியங்கள் எங்கள் உள்ளத்தை எப்பொழுது உடைக்கிறதோ அப்பொழுதுதான் நாம் சரியான இடத்தில் வந்திருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். சபையில் இருக்கிற மற்றவருடைய காரியங்கள் எங்கள் உள்ளத்தை எப்ப உடைக்கிறதோ அப்பொழுதுதான் நாம் சரியான இடத்தில் வந்து விட்டோம் சொல்லி அர்த்தம். ஒரு தடவை ஒரு சம்பவம் மறக்கவே முடியாது. ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே என் இருதயம் பெரிய ஒரு மாற்றத்தை கண்டது. அப்ப நான் யோசித்தேன், இது எதுக்கு எனக்கு? என் இருதயத்தில் இது அடுத்தவன் பிரச்சனை. அப்பதான் நான் யோசித்தேன், நமக்குள்ளேயும் மாற்றங்கள் நடக்கிறது, நமக்குள்ளேயும் மாற்றங்கள் நடக்கிறது. மற்றவனுக்கு ஒன்றுனா அது நமக்கு நம்ம கஷ்டப்படுத்தும், அதை நம்மளை துக்கப்படுத்தும். அவனுடைய காரியத்தில் நாம் கலந்து அந்த சரிப்படுத்தும், அதான் மாற்றம் நமக்குள்ள. ஓழியம் செய்யலாம்ப்பா, எல்லாரும் தான் செய்யறான். இந்த இதுல முன்னுக்கு என்ன எழுதி வச்சிருக்காரு?
எல்லாம் செய். தீர்க்க தரிசனமே உர, நீ தீர்க்க தரிசனமே உர. அந்நிய பாஷைகளில் பேசு, பேசிவிட்டால் என்ன? சகோதர சிநேகம் இல்லாத அந்நிய பாஷைகளே ஒன்றுமில்லை என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சபைகளே கேளுங்கள், ஊழியர்களே கவனியுங்கள். சகோதர சிநேகம் இல்லாத ஊழியங்கள் எதற்கு? ஊழியங்கள் நாம் யாருக்கு செய்ய போகிறோம்? எவருக்கு ஊழியர்? ஆண்டவர் கால்களவை கூப்பிடவே இல்லை, அந்த காலம் போயிட்டது. இயேசுக்கு கால்களவி ஊழியர் செய்கிற நாட்கள் போய்விட்டது. ஊழியம் என்ன ஊழியம்? ஊழியத்தை குறித்து நான் குறைவாய் பேசவில்லை. இந்த காரியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஊழியத்தை விடு. சகோதர அன்போடு வசனங்களை பார்க்கிற பொழுது ஊழியத்தை அங்கே நீ பார்க்க முதல்ல. கர்த்தருடைய நாமத்தில் என்ன பண்ண உங்களுக்கு சொல்லவா? கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி தைரியமாய் பேசுகிறேன். சகோதர சிநேகம் சரியான விதத்தில் இல்லாதவர்கள் சபையில் ஊழியம் செய்யாதிருப்பது நல்லது. நிறுத்தும் வேலை கொண்டு வந்து தா, உனக்கு அது தேவையில்லை. என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்ய போகிறாய்? யாராயிருந்தாலும் சரி, சகோதர சிநேகம். இந்த பாருங்க, என்ன ஒன்று உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போயிடுறேன். என்னைக்கு நான் ஒருவரோட சண்டை பிடிச்சிட்டேன்னு சொல்லிச்சுன்னா, வேதம் சொல்லுகிறது சூரியன் மறைவதுக்கு முதல்ல விஷயம் தீர்க்கப்படுவோம்னு சொல்லி அப்படித்தான் ஒரு நாளை விட்டுட்டப்பா. ஆனால் அடுத்த கிழமை ஓரளவுக்கு நீ அதை சரிப்படுத்தும். அதுக்கு அடுத்த கிழமை அதை விட ஓரளவுக்கு சரிப்படுத்தும். அதுக்கு அடுத்த கிழமை அதை விட நீ எடுத்து நீ சரிப்படுத்தும். அது குடும்பமாக இருக்கிறதுக்கும், பிள்ளைகளாக இருக்கிறதுக்கும், சபையாக இருக்கிறதுக்கும், சகோதரர்களாக இருக்கிறதுக்கும், ஊழியர்களாக இருக்கிறதுக்கும், ஏன் நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற சில கோபங்களாக இருக்கட்டும். சில பேர் காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அத்தனைக்குள்ள நம்புற ஒருத்தரை எங்களை கோபப்பட்ட நேரத்தில் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது தங்கியே ஆக வேண்டும். அது குறித்து நான் பிறகு பேச வருகிறேன். கத்தருடைய ஊழியக்காரர்கள் ஜபம் பண்ணுகிற ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி அதை குறித்து நான் பிறகு பேச வருகிறேன். ஆனா இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது ஊழியம் என்னங்க ஊழியம்? இருக்கிற நாலு பேரோடு சண்டை பிடிச்சிட்டு இதுல நான் பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இருக்கிற நாலு பேரோடு பேசாமல் மூஞ்சி திருப்பி கொண்டிருந்தது இதுல இருந்து பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? யாருக்கு ஊழியம்? எவருக்கு ஊழியம்? பேருக்கு ஊழியமா? புகழுக்கு ஊழியமா? எதற்கு ஊழியம்? ஆகவே உங்களை ஏமாத்தி கொண்டிருக்காதீங்க. சத்தியத்துக்கு திரும்புங்கள். சத்தியத்துக்கு வளைஞ்சு கொடுங்க. சத்தியத்தை நோக்கி வாங்க. சத்தியத்துக்கு வாங்க. திரும்ப சத்தியத்துக்கு வாங்க. திரும்ப வாசிங்க. திரும்ப திரும்ப வாசிங்க. ஒப்பு கொடுங்க. வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுங்க. பிரியமானவர்களே, திரும்பவும் கர்த்தருடைய நாமத்திலே நான் சொல்லி முடிவடைகிறேன். என்னவெனில், இந்த வார்த்தைகளை ஏதோ தான் ஒன்று எடுத்து உன்னையும் நீ கெடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை நீ தள்ளிவிட்டு கர்த்தருடைய ஊழியக்காரனாகி என்னையும் அவன் தள்ளிவிட்டு உங்க போக்களை நீங்க தொடர்ந்து போய்கொண்டிருந்தீர்களே. ஆனால் கர்த்தர் எழும்புவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. அவர் நீடிய பொறுமை உள்ள தேவன். ஆனால் அவர் நீதியுள்ள தேவன். அவர் நீடிய பொறுமை உள்ள தேவன். ஆனால் அவர் நீதியுள்ள தேவன். ஒரு சில நியாய தீர்ப்புகள் முந்திக்கொள்ளும், ஒரு சில காரியங்கள் பிந்திக்கொள்ளும். அதனாலதான் இந்த அநேக காரியம் நடக்கிறது எங்களுக்கு தெரிவதில்லை. ஏன் நடக்குது? எது எதுக்கு நடக்குது? ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது, தெரியாது. ஆகையினாலே நான் சொல்லுகிற புத்திமதிகளோடு சேர்ந்து இந்த வார்த்தைகளை கேளுங்க. தேவனில் அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தெரியாதிருங்க. சகோதர சிநேகம் தேவனுக்கு முக்கியமானது. வேதத்தில் இருந்த பெரிய சீமான்கள் எல்லாம் அருமையாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். ஏன் உன்னால் முடியவில்லை? ஏன் என்னால் முடியவில்லை? ஏன் உங்களால் நடத்த முடியவில்லை? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, திரும்பவும் சொல்லுகிறேன், சகோதர சிநேகம் தேவனோடு சகோதர சகோதரர்களோடு பகைகளை வைத்திருக்கிற நீங்கள், சபையிலே சகோதரர்களோடு சண்டைகள் பிடித்திருக்கிற நீங்கள், உங்கள் ஊழியங்களை செய்யாதபடிக்கு நிறுத்துவது உங்களுக்கு நல்லது என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். உன்னை ஆவிக்குள்ளவனாக மாற்றிக்கொள். அதுக்கு பிறகு ஊழியத்தை கைக்கொள். தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah.